கிறிஸ்தே சூக்கில் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக ஒரு ஆசீர்வாதமான வாய்ப்பின் மத்தியில் தேவன் நம் யாவரையும் நினைத்திருக்கிறார். நாம் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கவும், அவருடைய தெய்வீக வார்த்தைகளை தியானித்து பார்க்கவும், மேன்மேலும் அவருடைய தெய்வீக திட்டத்தை பற்றின ஞானத்தில் நாம் மலர்ந்து அவருடைய சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்கள்ல சகோதர சகோதரிகளை நாம் பரிசுத்தப்படுவதற்கு இந்த மாதிரி ஐக்கியங்கள் தேவன் நமக்கு தரார். இந்த விசேஷமான ஐக்கியங்களுக்காக நாம் நன்றி செலுத்தணும் தேவனுக்கு. அந்த வகையில போன வாரம் நாம மறுபடியும் புதிய சிருஷ்டியினுடைய வால்யூம் ஸ்டடியில தொடர்ச்சியா 15வது பாடம் புதிய சிருஷ்டியினுடைய விரோதிகள் குறித்த பாடத்தை நாம் ஆரம்பித்திருந்தோம். அதுல நாம பார்க்கும் போது முதல் அந்த இரண்டு விரோதிகளை நாம் போன வாரமே நாம தியானிக்க வாய்ப்பு இருந்தது. புதிய சிருஷ்டிகள் என்று சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, அவர்கள் தேவனுடைய பரிசுத்தாவியினால ஜெனிப்பிக்கப்பட்டவர்களா, தங்களுடைய சொந்த மாம்சத்துக்கு இந்த உலகத்துக்கு தங்களை மறித்தவர்களாக தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து அந்த புதுப்பிக்கப்பட்ட அந்த சிந்தையில அவங்க இந்த பூமியில இருக்கக்கூடியவர்கள். சோ அப்படிப்பட்ட அந்த புதிய சிருஷ்டிகள் இந்த பூமியில இந்த மாம்சத்திலேயே அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சக்திகள், அவங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய நபர்கள் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அவங்களை பற்றி தான் இந்த பாடம் முழுவதுமாக அங்க பேசுது. சோ நமக்கு பல வசனங்களை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறபடி இந்த பூமியில நாம் ஜீவிக்கக்கூடிய இந்த வாழ்நாட்கள் முழுவதும் ஒரு போராட்டம் நிறைந்த நாட்கள். அப்போ கண்டிப்பா புதிய சிருஷ்டிகளுக்கு போராட்டம் இருக்குது என்று சொல்லும் போது கண்டிப்பா அப்ப அவங்களுக்கு விரோதிகளும் கூட அங்க இருக்கணும். ஏன்னா அந்த விரோதிகள் கொடுத்து அவங்க போராடி ஜெயம் கொண்டு அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய அந்த சித்தமா இருக்கு. சோ அப்படி இருக்கும் போது இந்த புதிய சிருஷ்டிகளுக்கு விரோதிகளா யார் யார் இருக்கிறாங்க என்று சொல்லும் போது அங்க நம்ம பார்க்கிறோம் முக்கியமா மூன்று விரோதிகள். அதுல நம்முடைய மாம்சம் முதல்ல வருது, அப்புறம் இந்த உலகம் இரண்டாவது வருது, மூன்றாவதாக தனிப்பட்ட சாத்தான் அந்த ஒரு விரோதியாக அங்க இருக்கிறார். சோ அதுல முதல் இரண்டை தான் நம்ம போன வாரத்துல நாம் தியானிச்சோம். எப்படி ஒரு புதிய சிருஷ்டிக்கு அவங்களுடைய பழைய மாம்சம் பழைய சிந்தை ஒரு மிகப்பெரிய இடறுதலின் கல்லா இருக்குது, ஒரு ஒரு விரோதி மாதிரி அங்க செயல்படுது. அதே சமயத்துல இந்த உலகம் கூட எப்படி அவங்களுக்கு விரோதியாக இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ இன்னைக்கு நாம் தொடர்ந்து அந்த புதிய சிருஷ்டிக்கு இருக்கக்கூடிய விரோதிகள்ல மிக முக்கியமான விரோதி உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தல் பேதுரு குறிப்பிடுற அந்த சாத்தான். சோ சாத்தான் அவரு தனிப்பட்ட வகையில பார்க்கும் போது அவர் ஒரு தனி நபரா ஒரு தனி சிருஷ்டியா இருந்து இந்த புதிய சிருஷ்டிகளுக்கு ஒரு விரோதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சோ அவரை பத்தி இப்படி குறிப்பிடுற வசனம் ஒன்று பேதுருல 5 அதிகாரத்துல 8 வசனத்துல அப்போஸ்தலர் பேதுரு சொல்றார். வசனம் வாசிங்க. ஆமாம், சோ இந்த வசனத்துல தான் நாம பாக்குறோம் அவரு நம்மளுடைய அந்த விரோதி நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன். அவர் சாத்தானுக்கு அவர் கொடுக்கிற அந்த டைட்டில் அந்த பட்டப்பெயர் பார்க்கும் போது அந்த பட்டப்பெயரே எப்படித்தான் இருக்குன்னு அவர் நமக்கு எதிராளியாக இருக்கிறார். சோ ரொம்ப பர்டிகுலரா ரொம்ப ஸ்பெஷலா அங்க பேதுரு வந்து அங்க குறிப்பிடுறது அங்க பார்க்கிறோம். சோ பிரதர் ரசல் இந்த வால்யத்தில் அவர் எழுத போது அருமையா சொல்றார், இந்த சாத்தான் ஒரு மிக தந்திரமான ஒரு விரோதியா புதிய சிருஷ்டிக்கு அங்க இருக்கிறார். சோ இப்ப புதிய சிருஷ்டிக்கு முதல்ல ரெண்டு பேர் பார்த்தோம், மாம்சம் மற்றும் இந்த உலகம். ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஒரு தனிப்பட்ட நபர் இந்த ஒரு கேரக்டர் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இருக்கிறார் சாத்தான். அந்த சாத்தானுக்கு பைபிள்ல பெயர் பார்க்கும் போது எதிராளியாகிய பிசாசானவர். சோ பிரதர் அருமையா சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு ஜீவி இருக்கிறார் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல. இவர் இந்த புதிய சிருஷ்டிகளுக்கு ஒரு மிகப்பெரிய விரோதியா இருக்கிறார். இவர் தான் பிரதானமான விரோதி. இவர் இருக்கிறதுனால இந்த புதிய சிருஷ்டிகள் தங்களை எப்படித்தான் காத்துக்கொள்ள முடியும்னா, அவங்களுடைய ரட்சகர்கிட்ட இவங்க நெருங்கிட்டாங்கன்னா இவர்கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சிடுவாங்க சொல்றாங்க. அதாவது என்னன்னா புது சிஷ்யனுடைய நிலை, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இந்த ரட்சகர் கர்த்தர் இயேசு இருக்கிறார், இங்க பார்க்கும்போது எதிராளி ஆகிய பிசாசானவர். கண்டிப்பா இவர் நமக்கு விரோதியா இருக்கிறார். அப்ப இவர்கிட்ட இருந்து நாம் தப்பிக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலையை நம்ம கர்த்தர்கிட்ட அங்க சேருவது மாத்திரம் தான். தனியார் நின்று போராடுறதெல்லாம் ரொம்ப சுலபத்துல நாம வீழ்ந்து போயிடுவோம். அதுதான் அங்க அவர் சொல்ல வர விஷயம். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லும் போது இந்த முக்கியமான வார்த்தை, ஹி வுட் ஹேவ் அஸ் ரியலைஸ் தட் வி ஹேவ் அ கன்னிங் வில்லி ஃபோய் இன் சாத்தான். அதாவது இந்த சாத்தான் அப்படிங்கிற நபருக்குள் நமக்கு ஒரு ஒரு தந்திரமான விரோதி இருக்கிறத நாம் ஒவ்வொருவரும் அங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்றார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சாத்தான் உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒருத்தர் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்திய அநேகர் ஏற்றுக்கொள்றதுக்கு மறுக்கிறாங்க. இந்த ஒரு உண்மை நிறைய பேர் சாத்தான் இல்லைன்னு அங்க சொல்றது நம்ம பார்க்கிறோம். நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்கிறாங்க. சாத்தான் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு சிருஷ்டி எல்லாம் இல்லை. அவங்க வந்துட்டு வேற வேற கருத்துக்கள் சொல்றாங்க. நமக்குள்ள எழக்கூடிய அந்த தீய சிந்தைகள், கெட்ட சிந்தை தான் சாத்தான் என்று பைபிள்ல சொல்லியிருக்கு. ஆனா சாத்தான் சொல்லிட்டு ஒரு தனியா ஒருத்தர் இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இந்த மாதிரி அநேகர் கிறிஸ்தவர்களையும் சரி வெளியிலையும் சரி, கிறிஸ்தவர்களுக்கு வெளியும் சரி, அப்படி ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் இருக்கிறதையே வந்துட்டு அங்க மறுக்கிறாங்க. ஆனா என்ன ஆச்சரியம்னா, பைபிள்ல போய் நாம் திறந்து பார்க்கும் போது கிட்டத்தட்ட 36 வசனங்கள் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி பத்தி மாத்திர தேவன் அங்க பேசுறார். கிட்டத்தட்ட 36 வசனங்கள் பிரதர் ரசல் எவ்வளவு முக்கியமா அதை உணர்ந்திருக்கிறார் பாருங்க. அவர் அந்த வசனங்கள் எல்லாம் அந்த வால்யூம்ல அப்படியே எழுதியிருக்கிறார். அந்த 36 வசனங்களே கோட் பண்றார். அதுல பார்க்கும் போது அநேக இடங்கள்ல சாத்தான் என்றே குறிப்பிடுறார், சில இடங்கள்ல பிசாசு என்று குறிப்பிடுறார் தேவன், சில இடங்கள்ல வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்று அங்கு குறிப்பிடார். ஆனா இந்த மூணுமே யாரைத்தான் குறிக்கிறது பார்க்கிறோம்? தேவனுடைய சிருஷ்டிக்குள்ள ஒருத்தர், பின்னால் அவர் தேவனுக்கே விரோதி ஆயிட்டார். சோ அப்படிப்பட்ட ஒரு சாத்தான் பத்தி தான் அங்க பேசிருக்கிறாங்க. சோ இப்ப பைபிள்ல இவ்வளவு இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு நபர் எப்படி நாம உண்மையிலே இல்லைன்னு நாம அங்க மறுக்க முடியும்? ஆனா சிலர் மறுக்கிறாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தைகள் நம்ம ரொம்ப தெளிவா சொல்லுது, இப்படிப்பட்ட ஒருத்தர் அங்க இருக்கிறார். சோ இவர் வந்துட்டு அங்க நமக்கு விரோதியாக அங்க இருப்பதை நம்ம அங்க பாக்குறோம். சோ நமக்கு நல்லா தெரியும், சாத்தான் தேவனுக்கு எதிராளி. முதல்ல தேவனுக்கு அவரே எதிராக கிளம்பிட்டார். ஆனால் அது மாத்திரமல்ல, அது எப்படி சொல்றாருன்னா பிரதர் சொல்லும் போது, அவர் தேவனுக்கு மாத்திரம் விரோதி அல்ல, தேவனை மாத்திரம் எதிர்க்கிறவர் அல்ல. தேவன் பட்சத்துல யார் யார் எல்லாம் இருக்கிறாங்களோ, தேவனோடு யார் யார் எல்லாம் இசைந்து காணப்படுறாங்களோ, அப்படிப்பட்ட எல்லாருக்குமே இவர் எதிராளியாகத்தான் அங்க இருக்கிறார். சோ தேவனுக்கு மாத்திரம் எதிராளி இல்ல. சோ இவர் நல்லா புரிஞ்சுக்கணும், சேட்டன் பத்தி நாம நல்லா புரிஞ்சுக்கணும். சேட்டன் பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பாத்துருக்கிறோம் பேசிக் சப்ஜெக்ட்ல, 34 சப்ஜெக்ட்ல, உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவர் அவரை எப்படி சிருஷ்டிக்கப்பட்டார், எப்படி விழுந்து போனார், விழுந்து போறதுக்கு காரணம் என்ன, எப்படி மனு குலத்தை வஞ்சித்தார், அவருக்கு எப்படிப்பட்ட முடிவு வைக்கப்பட்டிருக்கு, அவருக்கு என்னென்ன வல்லமை இருக்குது, இப்ப என்னென்ன வல்லமைகள் இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா நம்ம என்ன விசுவாசிக்கணும், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கிருந்து தான் அங்க எடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த வால்யத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி சேட்டன் பத்தின பகுதி. சோ ஆனா இங்க சில விஷயங்கள் ரொம்ப ஸ்பெஷலா நமக்கு பிரதர் அங்க சொல்வது நாம அங்க பாக்குறோம். சோ இப்போ சேட்டன் பார்க்கும் போது புதிய சிருஷ்டிக்கு அந்த மூன்றாவது விரோதியா இருக்கிறார். அந்த விரோதியா இருக்கிறார் என்று சொல்லும் போது அங்க நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, அவர் நாம ரொம்ப முக்கியமாக அங்க கவனிக்கணும். அங்க என்னன்னா, அவர் தேவனுக்கு எதிராளி மாத்திரம் இல்ல, தேவன் பட்சத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் எதிராளியாக இருக்கிறார். இதுக்கு ப்ரூஃபா ரெண்டு வசனம் சொல்றார். எப்படி கிறிஸ்து வந்து ரெண்டு முறை சாத்தான் பார்த்து சொல்றார், அப்பாலே போ, எங்கெங்க சொல்றார் பாக்குறோம். முதல்ல அந்த 40 நாள் உபவாசம் முடிஞ்சிட்டு அவர் சோதிக்கப்படும் போது, அப்பாலே போ சாத்தானே. அப்புறம் இன்னொரு முறை எங்க சொல்றாரு, பேதுரு வந்துட்டு அவரை நீங்க மறிக்க கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு அங்க சம்பவிக்க கூடாது அப்படி சொல்லும் போது, அப்ப பேதுரு பார்த்து சொல்லும் போது எனக்கு பின்னாக போ சாத்தானே. அப்படி சொல்லும் போது இதெல்லாம் என்னன்னா, இங்க கிறிஸ்துக்கு விரோதமா கூட இவர் வந்து நிக்கிறார். ஏன் அப்படின்னா, கிறிஸ்து யார் பட்சமா இருக்கிறார் பாக்குறோம், பிதாவின் பட்சமா இருக்கிறார். சோ அதாவது என்னன்னா, இவர் எதிராளி தான் பிதாவுக்கு மாத்திரம் இல்ல, அவர் பட்சமா இருக்கிற எல்லா தேவனுடைய ஜனங்களுக்குமே அவர் எதிராளி. அது மாத்திரம் இல்ல, பேதுருடைய வசனத்துல இருந்து இன்னொரு தாட் கொடுக்கிறார் பிரதர். சோ பேதுரு என்ன சொல்றாருன்னா, அவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிகிறான். எவனை அண்டர்லைன் பண்றாரு அவர், எவனைனா அவன் புது சிருஷ்டிகளை மாத்திரம் விழுங்குறதுக்கு தயார் வகை பார்த்துட்டு இருக்குல்ல, மனுக்குலத்திலே கூட சரி, மனுக்குலத்திலே கூட யார் யார விளங்கலாம் என்று தான் அவர் பார்த்துட்டு இருக்கிறார். சோ இந்த அந்த வார்த்தைகள்ல இருந்து அவர் சொல்ல வருகிற விஷயம் என்னன்னா, சாத்தான் தேவனுக்கு மாத்திரம் விரோதி இல்ல, தேவனுக்கு மாத்திரம் எதிராளி இல்ல, அவர் பட்சமா இருக்க அவருடைய உண்மையான ஜனங்களுக்கு எதிராளி, அவங்களுக்கு மாத்திரம் எதிராளி இல்ல, இந்த சாதாரண மனுக்குலத்துல இருக்கிற ஜனங்களுக்கு கூட அவர் எதிராளி. சோ இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அங்க சேட்டன். சோ அப்ப அவரை பத்தி நாம அங்க தெரிந்து கொள்வது அங்க நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். சோ அப்போ தேவனுக்கும் மனுக்குலத்துக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் எதிராளியாக இருக்கிறார் இந்த சாத்தான் அப்படின்னு சொல்லி நம்முடைய கர்த்தர் சொல்லுகிற இந்த வசனம் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு காரியம் இல்லை என்று கூட பிரதர் ரசல் வந்து அங்க சொல்றார். ஏன்னா உண்மையிலேயே சொன்னா புதிய சிருஷ்டிகளுக்கு விரோதி அப்படிங்கிற அந்த ஒரு பேருக்கு உண்மையிலேயே முழுக்க முழுக்க தகுதியானவர் சாத்தான் தான் சொல்றார். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பாக்குறோம் புதிய சிருஷ்டிக்கு அவங்களுடைய மாம்சம் கூட எப்படித்தான் இருக்கு, விரோதியா இருக்கு. இந்த உலகம் கூட எப்படி இருக்கு, விரோதியா இருக்கு. ஆனா நாம கவனிச்சு பாருங்க, இந்த இரண்டு விரோதிக்கும் சாத்தான் என்ற விரோதிக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசங்கள் அங்க இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, மாம்சம் புதிய சிருஷ்டிக்கு விரோதி தான். ஆனா என்னன்னா, நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்ம மாம்சத்துக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம மேல தனி வெறுப்பு இருக்குதா, தனிப்பட்ட வெறுப்பு ஏதாவது இருக்கா மாம்சத்துக்கு புதிய சிருஷ்டி மேல ஏதாவது பொறாமை, கோபம், வெறுப்பு, பகைமை அப்படி ஏதாவது இருக்குது அதுக்குன்னு சொந்தமா? எதுவும் இல்ல. எப்படி நம்ம மாம்சத்தை புதிய சிருஷ்டிக்கு விரோதி என்று நம்ம எப்படி சொல்றோம்னா, சிம்பிள் ஒரே விஷயம்தான், அந்த மாம்சத்தினுடைய சுபாவம் என்பது புதிய சிருஷ்டியினுடைய சுபாவத்துக்கு அப்படியே எதிரடியா இருக்குது, அவ்வளவுதான். அதனால சொல்றோம் மாம்சம் கூட நமக்கு ஒரு எனிமி. பட் நம்ம நல்லா கூர்ந்து கவனிச்சோம்னா, மாம்சத்துக்குன்னு சொந்த ஞானம் இல்ல, மாம்சத்துக்குன்னு சொந்த திட்டங்கள் இல்ல, மாம்சத்துக்குன்னு சொந்த தந்திரம் இல்ல. எது புதிய சிருஷ்டிக்கு விரோதமா? அது அதனுடைய சுபாவம் புதிய சிருஷ்டிக்கு விரோதமா அங்க இருக்கு. அதனால அதை விரோதி சொல்றணும். அதே தான் உலகம் கூட எடுக்கும். சோ உலகத்துக்கும் புதிய சிருஷ்டிக்கும் ஏதாவது பகைமை இருக்குதா அப்படின்னா, எதுவும் இல்ல. என்னன்னா, உலகம் சுயநலம் என்ற ஒரே கொள்கையின் கீழா செயல்பட்டு வருது. ஆனா புதிய சிருஷ்டிகள் அன்பின் பிரமாணத்துல இயங்கக்கூடியவர்கள். சோ அந்த வகையில பார்க்கும் போது இந்த உலகம் யாருக்கு விரோதியா இருக்குது, புதிய சிருஷ்டிக்கு விரோதியா இருக்கு. ஆனா சேட்டன் அப்படி இல்ல. சேட்டனுக்குன்னு ஒரு சொந்த ஞானம் இருக்கு, அவருக்குன்னு சொந்த நோக்கங்கள் இருக்கு, அவருக்கு இந்த புதிய சிருஷ்டிகள் மேல ஒரு தனிப்பட்ட வெறுப்பு இருக்கு, அவருக்கு இந்த புதிய சிருஷ்டிகள் ஒரு டார்கெட் மாதிரி இருக்கிறாங்க. சோ ரொம்ப தந்திரமா தன்னுடைய திட்டங்களை எல்லாம் வலை விரிச்சு இந்த புதிய சிருஷ்டிக்கு ஒரு மிகப்பெரிய எதிராளியா இங்க சாத்தான் இருக்கிறார். சோ இந்த வார்த்தை சொல்லிட்டு பிரதர் சொல்றது என்னன்னா, உண்மையிலேயே புதிய சிருஷ்டிக்கு எதிரி நம்ம சொன்னாங்க, யாரு தான் சொல்லணும், சேட்டன் தான். அந்த சேட்டன் தான் என்ன பண்றாருனா, நம்முடைய மாம்சத்தையும் இந்த உலகத்தையும் நமக்கு விரோதமா பயன்படுத்துறார், அவ்வளவுதான். சோ அப்ப பார்க்க போனா உண்மையிலேயே அந்த எதிராளி யார் தான், நமக்கு பிசாசானவன் தான் அங்க இருக்கிறார். சோ அப்போ இது அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தை முற்றிலும் வந்துட்டு அது உண்மை என்று தான் அங்க நாம பார்க்கணும். சோ அப்போ இவர் யார், இவர் பத்தி நாம சில விஷயங்களை மேக ஓட்டமா நாம அங்க பார்க்கலாம், ஏற்கனவே பார்த்திருக்கிற விஷயங்கள் தான். பட் இது வால்யூம் ஸ்ரீல வரும் பொழுது நம்ம அதுல இருக்கிற சில ஸ்பெஷல் விஷயங்களை நாம அங்க கவனிப்போம். சோ அப்போ இவருடைய ஆரம்பம், இவருடைய துவக்கம், சேட்டனுடைய துவக்கம் பத்தி யோவான் 8 44 அவர் பேசுறார். வசனம் வாசிக்கலாம். போதும் இல்லைங்களா, அங்க சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் ஆதி முதற்கொண்டு எப்படி இருக்கிறார், மனுஷா. சோ இதுதான் சாத்தானுக்கு அங்க தேவன் கொடுக்கிற ஒரு பட்டம். என்னன்னா, சாத்தான் யாருன்னா, அவர் ஆதியிலிருந்தே மனுஷருக்கு மனுஷா கொலை பாதகனாக அவர் இருக்கிறார். சோ அப்போ பிரதர் ஸ்டார்ட் பண்ணும் போது சொல்றார், தேவனுடைய வசனங்களை எல்லாம் நாம் பார்க்கும் போது எல்லா இடத்துலையும் தெளிவா துல்லியமா ஒரு விஷயம் அங்க சொல்லப்படுது. என்னன்னா, சாத்தான் ஆதியிலேயே நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய தெய்வீக கட்டளைகளுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்திருந்தார். எந்த வகையிலனா, அவருக்கு தன்னுடைய அந்த செல்ஃபிஷ் ஆம்பிஷன் இருந்துச்சு, தன்னுடைய தனக்கு ஒரு சுயமா ஒரு லட்சியம் இருந்துச்சு அவருக்கு. அந்த லட்சியம் என்னன்னா, பிதாவுக்கு ஈக்குவலா அங்க வரணும், பிதாவினுடைய ஸ்தானத்தை அபகரித்துக் கொள்ளணும், எடுத்துக்கொள்ளணும். இந்த ஒரு செல்ஃப் எக்ஸால்டேஷன் ஸ்பிரிட், தன் சுயத்தை தானாக மேல உயர்த்தி கொள்ளணுங்கிற அந்த ஒரு லட்சியம் அது இருந்ததை நாம அங்க பார்க்கணும். சோ அந்த 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 இருதயத்தினுடைய நினைவுகளோட தான் அவர் வந்துட்டு அந்த ஆதாம் ஏவாளை கூட ஆரம்பத்துல அவர் வஞ்சிக்க காரணமா இருந்து. சோ எப்ப அவருக்கு அவருடைய இருதயத்துல இந்த எண்ணம் தோன்றுச்சோ அப்பயே அவர் வந்து தேவனுக்கு அங்க விரோதி, எதிராளி. தேவனுக்கு மாத்திரமல்ல அவருடைய நீதிக்கு எதிராளி ஆயிட்டார். அவருடைய நீதிக்கு மாத்திரமல்ல அவருடைய சத்தியத்துக்கு அவர் எதிராளி ஆயிட்டார். சோப்போ அதன் மூலம் மனு குலத்துக்கே அவர் எதிராளி ஆகிறார். மனு குலத்துக்கு மாத்திரமில்ல, கர்த்தர் இயேசுவை கொண்டு அவருடைய பலியின் மூலம் இந்த ஒட்டுமொத்த மனு குலத்துக்கும் தேவன் ஏற்படுத்தி இருக்கிற அந்த தெய்வீக திட்டத்திற்கே ஒரு எதிராளியா, ஒரு விரோதியாக சாத்தான் அந்த நாள்ல உருவாயிருந்தத பிரதர் வந்து நமக்கு அங்க சொல்வதை நாம் அங்க பார்க்கிறோம். ஆனா சாத்தானுக்கு அந்த தனிப்பட்ட லட்சியம் இருந்துச்சு இல்லைங்களா, தனக்கு என்று ஒரு ராஜ்யம் இருக்கணும். அந்த ராஜ்யத்துக்கு தனக்குன்னு ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்துல தான் வந்து தேவன் போல இருக்கணும்னு சொல்லும் போது அந்த ராஜ்யத்துல இது நமக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன். என்ன சொல்றாரு பிரதரு, கண்டிப்பா அந்த ராஜ்யத்துல தூதர்கள் எல்லாம் இருக்கணும்னு சாத்தான் நினைக்கவே அங்க இல்ல. சோ சாத்தான் தெரியும் நமக்கு அவருடைய ஆதியில அவர் எப்படி இருந்தார், லூசிபர், ஒரு நல்ல தூதன், முக்கியமான தூதன், ஒரு கேருபின். சோ அந்த நிலைமையில இருந்து அவர் சாத்தானா மாறும் போது அவர் கூட எந்த தூதர்களும் எல்லாம் இல்ல, யாரும் அவருக்கு இசைந்தங்க செயல்படல. அது மாத்திரமல்ல இந்த தூதர்கள்ல தூதர்களுக்குள்ள நமக்கு ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ணணும் சாத்தான் கூட அங்க நினைக்கவே இல்லை அப்படின்னு ரசல் நமக்கு இங்க அந்த பாயிண்ட் வந்துட்டு அங்க கொடுக்கறதை நம்ம அங்க பாக்குறோம். மாறாக இவர் நினைச்சதெல்லாம் என்னன்னா தன்னுடைய ராஜ்யம் இந்த பூமியில, தன்னுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளா இந்த பூமியில இருக்கக்கூடிய மாம்சமான ஜனங்கள், சோ இவங்கள் மேல்தான் இவருடைய முழு கவனம் வந்து அங்க இருந்தது பாக்குறோம். ஆனா நமக்கு நல்லா தெரிஞ்சபடி தேவனுடைய சிருஷ்டிகள் எல்லாமே பரிபூர்ணமா இருக்கும். வசனம் வாசிக்க வேங்கன்னா உபாகமம் 32 அதிகாரத்துல 4 வசனத்துல நாம் வாசிக்கலாம், அவருடைய கிரியைகள் அனைத்தும் உத்தமம் அப்படிங்கிற அந்த வசனம் பார்க்கிறோம். வசனம் வாசிங்க, உபாகமம் 32:4 பாருங்க, அவருடைய கிரியை உத்தமமானது. சோ அது இங்கிலீஷ்ல காட்ஸ் வொர்க் இஸ் பெர்ஃபெக்ட். தேவனுடைய ஒரு சிருஷ்டி, தேவனுடைய ஒரு ஒரு படைப்பு என்று சொல்லும் போது அந்த தேவனுடைய படைப்புகள் எல்லாமே எப்பயுமே ஒரு பரிபூர்ணமா தான் இருக்கும், ஒரு உத்தமமானதாக தான் இருக்கும். சோ இது இயல், அவருடைய சிருஷ்டிகள் எல்லாவற்றையும் நம்ம பாக்குறோம். சோ அப்படி இருக்கும் போது அந்த சிருஷ்டிகள்ல ஒருத்தர் தான் யாரு, சாத்தான். ஆனா சாத்தானா இல்ல, அவர் சிருஷ்டிக்கும் போது அவரே சாத்தானா இல்ல தெரியும். ஆனா என்னன்னா அவருடைய சிருஷ்டிகள்ல ஒருத்தரா இருக்கிற இவர் கூட சிருஷ்டிக்கப்பட்ட போது ரொம்ப பரிபூர்ணமாவே தான் இருந்தார். தேவன் எப்படி தனக்குள்ள அந்த ஒரு பூர்ணமான நிலையை தக்க வச்சிருக்கிறாரோ, சோ சகலத்திலையும் அந்த பூர்ணம் இருக்கணுங்கிறது அவருடைய விருப்பம். சோ அப்படித்தான் அவர் சிருஷ்டிக்கிறார், அப்படித்தான் சிருஷ்டிக்கப்பட்டவர் சாத்தான் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். ஆனா என்னன்னா விஷயம், சரி அப்படி இருந்துட்டு எப்படி சேட்டனங்க இப்படி உருவாயிட்டார் அப்படிங்க போதுதான் நம்ம அங்க பாக்குறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு வார்த்தை சொல்றாரு பிரதர், பட் டு பி கிரியேட்டட் பெர்ஃபெக்ட் அண்ட் டு ரிமைன் பெர்ஃபெக்ட் ஆர் டூ என்டையர்லி டிஃபரண்ட் ப்ரொபோசிஷன். ஒரு பரிபூர்ணமா சிருஷ்டிக்கப்படுறதும் அந்த பரிபூர்ணத்தை தக்க வச்சு கொள்றதும் ரெண்டுமே முற்றிலும் வேறுபட்ட விஷயங்கள். தேவனால் என்ன செய்ய முடியும், பரிபூர்ணமா சிருஷ்டிக்க முடியும், சிருஷ்டித்தார். ஆனா அந்த பரிபூர்ண நிலையிலேயே தக்க வச்சுக்கணும், அந்த பரிபூர்ண நிலையை காத்துக்கொள்ளணுங்கிறது அது தேவன் கிட்ட இல்ல அப்படின்னா அவர் நினைச்சா அவர் எடுத்துக்கலாம், ஆனா அவர் எடுக்கல. அதான் நம்ம ஒரு மிகப்பெரிய டிவைன் பிளஸ்ஸிங் ஒன்னு பாக்குறோம், டிவைன் கிரேஸ், தெய்வீக கிருபை. என்னன்னா தேவன் இந்த ஞானமுள்ள சிருஷ்டிகள், தூதர் உலகம் மற்றும் மனுஷ உலகம், இந்த உலகத்துல அவர் சிருஷ்டிகள், இந்த ஞானமுள்ள சிருஷ்டிகள் சிருஷ்டிக்கும் போது அவர் என்ன பண்ணாருன்னா அந்த சிருஷ்டிகளுக்கு ஒரு விசேஷ தன்மை கொடுத்தாரு. தனது சாயல் என்று சொல்லும் போது என்ன அர்த்தம், அந்த சாயலுக்கு என்ன அர்த்தம் பாக்குறோம், அந்த சாயல் என்ன குணலட்சணம், ஓகே, பட் ஸ்பெஷல் ஸ்டைல் என்ன, சுயாதீனம். சுயாதீனம் ரொம்ப முக்கியம், அது ரொம்ப அருமையான விஷயம். அதெல்லாம் இதெல்லாம் மெடிடேட் பண்ணணும், தேவனுடைய தெய்வீக திட்டம் நம்ம புரிந்து கொள்ளணும். சோ அந்த சுயாதீனம் ஒரு பொக்கிஷம் இந்த ஞானமுள்ள சிருஷ்டிகளுக்கு, தூதர்களுக்கும் சரி மனுஷங்களுக்கும் சரி. சோ இந்த சுயாதீனத்தோட தான் அவங்களை சிருஷ்டித்தார். அப்படின்னா இவர்கள் நினைத்தா நன்மைக்கு தங்களை உட்படுத்தி கொள்ளலாம், அல்லது இவர்களாக நினைத்தால் தீமைக்கு கூட என்ன பண்ணலாம், உட்படுத்திக் கொள்ளலாம். சோ பாருங்க தேவன் இப்படித்தான், அதாவது அவர் பரிபூர்ணமா சிருஷ்டிக்கிறார் உண்மைதான், ஆனா அந்த பரிபூர்ணத்தை தக்க வைத்துக் கொள்ளணுங்கிற விஷயம் வந்து அது அந்தந்த சிருஷ்டிகள் கிட்ட தேவன் அங்க கொடுக்கிறார் அந்த சுயாதீனத்தின் மூலம். சோ அப்ப இந்த சிருஷ்டி என்ன வேணா முடிவு இருக்கலாம், அது சுயாதீனத்தை பயன்படுத்தி. ஆனா ஒருவேளை நமக்கு ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கும் பாருங்க. சோ இது இஸ் டேஞ்சர் தானே. தேவன் இந்த மாதிரி சுயாதீன மனுஷங்களுக்கும் தேவ தூதர்களுக்கும் கொடுக்கும் போது ஒரு லெவல் என்ன ஆயிடுவா, என்ன ஆயிடலாம், மனுஷரோ தூதர்களோ அந்த சுயாதீனத்தை பயன்படுத்தி ஹோல் திட்டத்தையுமே கொலாப்ஸ் பண்ணிடலாம், வாய்ப்பு இருக்குங்களா இல்லையா? ஆனா இப்ப நமக்கே நல்லா தெரியும், பை இன்ஸ்டிங் நம்மளே சொல்லுவோம், ஆனா அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது. அது எப்படி தேவன் கண்ட்ரோல் பண்றார்? அதுக்குள்ள ஒரு நல்ல பாயிண்ட் புரியுதுங்க நான் கேக்குறது. சுயாதி அவங்க நினைச்சா என்ன நடக்கலாம், இப்படி என்ன பண்ணலாம் இல்லைங்களா? சோ அப்படி இந்த ஒரு தன்மை மனுஷங்கிட்டையும் தூதர்களுக்கிட்டையும் தேவன் கொடுத்திருக்கிறார். இதனால தேவனின் திட்டம் கொலாப்ஸ் ஆகிட்டா இல்ல பாருங்க, சகலமும் யார் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, எப்படி வச்சுக்கிட்டாரு அது? சார் ரொம்ப ஞானமா அவரு கூட ரொம்ப ரொம்ப ஞானம், நம்ம தேவன் ரொம்ப ஞானமா செயல்பட்டிருக்காரு. என்னன்னா அவரு இந்த இந்த ஒரு சுயாதீனம்ங்கிற ஒரு கிருபையை மனுஷங்களுக்கும் தூதர்களுக்கும் கொடுத்து, ஆனா என்ன சொல்லிட்டாராமா, ஆனா அவனுக்கு நித்திய ஜீவனா யாரு தான் கொடுக்கணும், நித்திய ஜீவன் யார் தான் கொடுக்கணும், அது நான் தான் கொடுக்கணும், நீ எப்படி வேணா நடந்துக்கோ, ஆனா நீ நித்திய நித்திய காலம் ஜீவிக்கணும்னு சொன்னா அந்த ஜீவன் கொடுக்கற அதிகாரம் அது யார் வச்சுக்கிட்டா, தனக்கு யார் வச்சுக்கிட்டா, தேவன் தன்னிடத்திலேயே வச்சுக்கிட்டார். அதன் மூலத்தான் பிரதர் ரசூல் சொல்றாரு சர்வ சிருஷ்டியுமே இன்னும் அவருடைய கண்ட்ரோல்க்குள்ள இருக்கு. ஒருவேளை அது மாத்திரம் அவர் எங்கேயாவது கொடுத்துருந்தாரு வைங்க, ரொம்ப சிக்கலா போயிடும். ஆனா இந்த அத்தாரிட்டி அவர் என்னைக்குமே அவர் தன்கிட்ட அங்க வச்சுட்டார். ஆனா அதை வச்சுட்டு அவர் கிளியரா சொல்றார், அதனால நீ என்ன வேணா முடிவெடுக்கலாம், நீங்க நன்மை செய்தீங்கன்னா உங்களுக்கு நான் நித்திய ஜீவன் கொடுக்குறேன், ஆனா நீங்க தீமை செஞ்சீங்கன்னா உங்களை நான் இல்லாமையே பண்ணிடுவேன். அந்த ஒரு எச்சரிப்பு கூட இந்த அறிவுள்ள ஜீவிகளுக்கு அவர் அங்க கொடுத்துக்கிறது பாவம். சோ அதன் மூலம் அந்த திட்டம் முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தேவன் அதையா ஏற்படுத்திருக்கிறார். சோ இதுல அவருடைய ஞானம் வந்து அங்க நமக்கு அங்க விளங்குது அப்படிங்கறதை கூட நம்ம அங்க பார்க்கோம். சோ அப்போ இந்த சேட்டன் உருவாகக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் பின்னணி, எப்படிப்பட்ட பின்னணியில சாத்தான் உருவாயிட்டார் அப்படி சொல்ல போது நமக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் தான். அந்த பிரதர் ரசூல் ரொம்ப ரொம்ப அருமையா அவர் கொண்டு போறார். சோ அவரு பேசுற ஆரம்பிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு உலகம் தான் இருந்துச்சு. அந்த உலகம் என்னன்னா தூதர்களுடைய உலகம், ஆவிக்குரிய உலகம். தேவனுடைய அநேக சிருஷ்டிகள் எல்லாம் ஆவிக்குரிய சரீரத்துல அந்த பரலோகத்துல இருந்துட்டாங்க. அவங்களுக்குள்ள நிறைய கிரேட்ஸ் இருக்குது, நிறைய ரேங்க்ஸ் இருக்குது, நிறைய லெவல் இருக்குது. கேருபின்கள், சேராபின்கள், அப்புறம் லேகியோன்கள், கர்த்தத்துவங்கள், சிங்காசனங்கள், இந்த மாதிரி துறைத்தனங்கள், இதெல்லாம் என்னன்னா தேவன் தூதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ். நிறைய நிலைகளுக்கு உரிய தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. சோ இவர்கள் மாத்திரமே இருந்துட்டாங்க பல யுகங்கள், எவ்வளோ யுகங்கள் என்று நம்மளால அங்கு சொல்ல முடியாது. பல யுகங்களுக்கு இவர்கள் மாத்திரம் இருந்துட்டாங்க. சோ இவங்களை பத்தி பேசும்போது அந்த உலகம் ரொம்ப பரிசுத்தமா இருந்துச்சு, தேவனுடைய தெய்வீக அன்பை உணர்ந்த ஒரு உலகமா இருந்துச்சு, தேவனுடைய கிருபை இரக்கம் அதெல்லாம் உணர்ந்த ஒரு உலகமா இருந்துச்சு. தேவனோட இசைந்து செயல்பட்டு கொண்டிருந்தாங்க அந்த உலகத்துல இருந்த பிரஜைகள், அப்படின்னா அந்த தேவ தூதர்கள் எல்லோரும் அவருடைய ஆளுகையில ரொம்ப களி கூர்ந்து இருந்திருந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இதெல்லாம் என்னன்னா ஒரு பல யுகங்கள் இது மாத்திரமே இருந்துச்சு தேவனுடைய திட்டத்துல. ஆனா ஏற்ற சமயம் ஒன்று வரும்போது தேவனுடைய திட்டத்துல இன்னொரு பரிணாமம் வெளிப்பட்டுச்சு, இன்னொரு சைடு வெளிப்பட்டுச்சு. என்னன்னா அவர் திடீர்னு ஒரு பூமி உருண்டை பண்ணி இந்த பூமியில என்ன பண்ணார், மனுஷங்களை அவர் சிருஷ்டிக்கும் போது அது சொல்றாரு ரொம்ப பியூட்டிஃபுல் பிளான் சொல்றார். அதாவது இந்த மனுஷங்களை பூமியில உருவாக்கி அவங்கள பூமியில குடியிருக்க செய்த அந்த ஒரு விஷயம் சொல்றாரு ரொம்ப அழகா, நீங்க அதை போய் படிச்சு பாருங்க வீட்டுல. தேவ தூதர்கள் பார்வையில இருந்து அவர் சொல்றாரு அவங்களுக்குள்ள ரொம்ப ஆச்சரியமும் ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப 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 ஆச்சரியம். அது நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா அது அவங்களுக்கு தான் அந்த ஆச்சரியம். தேவ தூதர்களுக்கு மனுஷங்களுடைய சிருஷ்டிப்பு படைப்பு ரொம்ப ஆச்சரியம் சொல்றார். எப்படின்னா மனுஷங்களை தேவன் எங்க சிருஷ்டித்தார், பூமியில சிருஷ்டித்தார். பாருங்க தூதர்களுக்கும் மனுஷங்களுக்கும் நிறைய மாற்றம் இருக்கு. இப்ப தூதர்களை தேவன் எப்படி சிருஷ்டி தந்தார் அப்படின்னா அவங்க எங்க வேணா போலாம், ஒட்டு மொத்த யூனிவர்ஸ்ல அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்துட்டாங்க, அவங்களுக்குள்ள ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் எல்லாம் அங்க கிடையாது. அதனால அவர்கள் நினைச்சா தங்களை போன்றவர் சந்ததியை உருவாக்குற வாய்ப்பு அவங்களுக்கு இல்ல, அந்த வல்லமை இல்ல, அந்த ப்ரோ கிரியேட்டிவ் பவர் அவங்களுக்கு இல்ல. ப்ரோ கிரியேஷன் என்னன்னா தங்களுக்கு பின் ஒரு சந்ததிய உருவாக்கக்கூடிய அதிகாரம், பவர், வல்லமை. இது சாதாரண வல்லமை இல்ல, நம்ம ஜனங்களுக்கு இது ரொம்ப சாதாரணமா இருக்குது. ஆனா இது இல்ல, தேவ தூதர்கள் உலகம் போய் பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்னா, பக்கத்துல இருக்கிற தூதன், அங்க இருக்கிற தூதன், எல்லா தூதையும் தேவன் என்ன பண்ணார், ஜஸ்ட் ஒரு பேட்ச் பேட்சா ரெடி பண்ணி விட்டுட்டாரு, அவ்வளவுதான். நீங்க எந்த பேட்சு, நாங்க எந்த பேட்ச், இப்படித்தான் பேசிக்கணும் அவங்க இல்லீங்களா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவங்களுக்கு அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களை கும்பல் கும்பலா சிருஷ்டிக்க போட்டுட்டாங்க. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு வந்து யாரு, அப்பா அம்மா இப்படி எல்லாம். ஆனா மனுஷங்கள் பார்த்தாங்க அவங்க ஒரு பாயிண்ட்க்கு மேல, ஒரு சின்ன வீடு, அதுக்கு பேர் பூமி, அவங்க அங்கதான் இருக்கணும். அவங்க மாம்சத்துல இருக்கிறாங்க, தூதர்கள் மாதிரி இல்ல. அங்க ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு வித்தியாசமா இருக்கிறாங்க, அது ரொம்ப ஆச்சரியம். இவங்க ரெண்டு பேரும் நினைச்சா என்ன பண்ணலாம், ஒரு புது சந்ததி அவங்களாக உருவாக்கலாம். இதெல்லாம் பார்க்கும் போது தூதர்களுக்கு ரொம்ப குஷி, ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாமே அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள், ரொம்ப சந்தோஷமா பாத்துருக்காங்க இந்த மனு குலத்தினுடைய சிருஷ்டி. பிரதர் அருமையா அங்க கற்பனையில அவர் கொண்டு போய் அங்க சொல்றாங்க. அப்போ இதெல்லாமே தேவ தூதர்கள் பார்வையில் இருந்து பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒரு காரியமா இருந்துச்சு. ஆச்சரியப்பட்ட தூதர்கள் ஒருத்தர் தான் சாத்தான், ஆனா அவர் மனசு மாத்திரம் வித்தியாசமா செயல்பட்டுச்சு. இந்த விஷயம் அவர் நல்லா கவனிச்சார், இதை அவர் வேற மாதிரி பார்த்தார். ஓ, இவங்க நினைச்சா இவங்களே உருவாக்கிக்கலாமா, அப்ப இவங்க தான் ஒரு சந்ததியவே உருவாக்க போறாங்களா, ஆதாமியவால் இவர் இவர் தாட் எப்படி போயிருக்கு அப்படின்னா, சரி இந்த முதல் ஆதாம் ஏவன் மாத்திரம் நாம் எப்படியாவது வஞ்சித்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சிட்டோம்னா, வரக்கூடிய சந்ததி முழுக்க நம்முடைய கண்ட்ரோல், இந்த பூமி முழுக்க நம்முடைய கண்ட்ரோல், இந்த பூமி முழுக்க என்னுடைய ராஜ்யம், இந்த பூமிக்கு நான் தான் யாவே மாறி, நான் தான் தேவன் மாறி. இந்த இந்த மனு குலத்துக்குள்ள தேவன் வச்சிருந்த அந்த விசேஷங்கள் எல்லாம் இவர் அப்படியே தன்னுடைய சுயமான லட்சியங்கள் நிறைவேற்றுவதற்கு அவர் அங்க பயன்படுத்திக்கிட்டதா இங்க பிரதர் அவங்க சொல்றத நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இப்போ இந்த சிந்தையில தான் அவர் செயல்பட்டு அப்புறம் செயல்பட துவங்கினார். அப்படி செயல்பட தொடங்கும் போதே நம்ம பார்க்கிறோம் அவர் தேவ, அது வரைக்கும் லூசிபரா இருந்தவர் தேவனுக்கு அங்க எதிராளியாக அங்க மாறினதை அங்க நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, கண்டிப்பா அவர் இந்த சிந்தையை வந்துட்டு தூதர்கள் மேல நினைக்கவே இல்லை. ஏன்னா தூதர்களுக்கு லூசிபர்னா யாருன்னு நல்லாவே தெரியும். லூசிபரா எப்படி சேட்டன் இந்த விஷயங்களை யார் கேட்டு விரோதமா நினைக்கல அப்படின்னா, தூதர்களுக்கு விரோதமா நினைக்கல. அவர் யார் மாத்திரம் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும், யாருக்குள்ள மாத்திரம் தன் ராஜ்யத்தை ஏற்படுத்தணும், யாருக்கு யாருக்கு தான் தேவனா இருக்கும் நினைச்சிட்டாருனா, எல்லாம் இதெல்லாம் யாரோட சம்பந்தப்பட்டிருக்கு, மனுஷ ஜாதியோட. தூதர்கள் கிட்ட அவர் இந்த மாதிரி எண்ணமே அவர் கொள்ளல, ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் தூதர்கள் கிட்ட இவர் போய் ஏதாவது பேசினார்னா தேவன் பத்தி அவங்களுக்கு ரொம்ப சும்மா இப்படி தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க லூசிபர். ஏன்னா தூதர்களுடைய நிலை நல்லா தெரியும், தூதர்களுக்கு தேவன் யார் நல்லா தெரியும், அவருக்கு இருக்கிற ஐக்கியம் நல்லா தெரியும், லூசிபர் யாருங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். லூசிபர் நம்மளுக்கு போல ஒரு தூதன், அவ்வளவுதான், அது அவங்களுக்கு நல்லா தெரியும். சோ அவங்களை வந்துட்டு இவர் வஞ்சிக்கணும்னு நினைக்கவே இல்லை, வஞ்சிட்டா அது ஃபெயிலியர் ஆயிடுங்கிறதும் லூசிபருக்கு நல்லா தெரியும், அவர் அங்க ட்ரை பண்ணவே இல்லை. அது மாத்திரம் இல்ல, ஒருவேளை இவர் வஞ்சித்தா தூதர்கள் இவர் பின்னாடி வர அளவுக்கு தூதர்கள் கூட பலவீனமா இல்லையா, தேவ தூதர்கள் எல்லாமே தேவனுடைய அந்த நீதியான ராஜ்யத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க, முழு மனசு திருப்தியில இருந்திருக்கிறாங்க. சோ அவர்கிட்ட இருந்து லூசிபர் இவங்களை பிரிக்க நினைச்சா அங்க முடிஞ்சிருக்காது. சோ அது லூசிபர் நல்லா அறிஞ்சு இவங்கள்கிட்ட தன் திட்டத்தை எல்லாம் அவர் செயல்படுத்தவே இல்லை. ஆனா அவர் பாதவங்களுக்கு இந்த உலகத்தின் ஜனங்கள் கொடுத்தார். சோ இந்த மாதிரி என்ன மனுக்குலத்தை பார்த்த உடனே இவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு திட்டம் வந்துச்சு, தேவனுக்கு விரோதமா எழும்பக்கூடிய ஒரு திட்டம் இவருக்குரிய இருதயத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் எடுத்த முடிவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தேவன் விட்டு ரொம்ப தூரமா போகக்கூடிய நிலைமை தான் இருந்துச்சு. நம்ம வஸ்திரத்துல வாசிக்கணும், அசுத்தம் உள்ளவனுக்கு எல்லாமே இப்படித்தான் இருக்கும். சோ எப்ப இந்த மாதிரி ஒரு சுய சுயநலமான எண்ணம் தேவனுக்கு விரோதமா சாத்தான் கொண்டுட்டாரோ, அதுக்கப்புறம் இவர் தேவன் பார்த்த பார்வையே அப்படியே தவறாதான் அங்க பாக்குறேன். அது ஏதோ தேவன் வந்துட்டு இந்த மனுக்குலத்தை உருவாக்கி இருக்கிறார், ஆனா நல்ல எண்ணத்துல உருவாக்கல, இந்த மனுக்குலத்தை தனக்கு ஒரு அடிமை ஜனமாகத்தான் வைக்கணும்னு தான் தேவன் உருவாக்கிட்டார். சோ இந்த மாதிரி எல்லாமே அவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அது என்ன, தன்னுடைய தவறான எண்ணங்களுக்கு நியாயம் கற்பிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் சாத்தான். எப்படின்னா, மனுஷங்களை தேவன் பூமியில சிருஷ்டித்து இருக்கிறார், அவங்க பூமிக்குள்ள மாத்திரம் தான் இருக்கணும், ஆனா தூதர்கள் எப்படி இல்ல, அவங்க எங்க வேணா போனா. அப்போ இங்க பார்க்கும் போது தூதர்களுக்கும் மனுஷங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன் இந்த வித்தியாசம், இப்படி கேக்குறாரு சேட்டன், இப்படி கேக்குறாரு தேவன் திட்டத்தை, ஏன் இவர் இப்படி பண்ணிட்டா, ஏன் அவங்களுக்கு நம்மள மாதிரி முழு சுதந்திரம் கொடுக்கணும் தானே, இப்படி கொடுக்கலாம், அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னா, இவங்க தனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், ஒரு இடத்துலயே இருக்கணும், தன் கண்ட்ரோலுக்குள்ளேயே இருக்கணும், இவங்கள் மேல தன் அதிகாரத்தை தான் எப்பயும் செலுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு மனுஷங்களை இந்த மாதிரி சிருஷ்டித்து இருக்கிறார். அதாவது வசனத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா, தூதர்களையும் விட சற்று சிறியவர்களை. ஏன் அப்படி சிருஷ்டிக்கணும்? வல்லமையில ஞானத்துல எல்லாத்துலயும்னா தேவனுக்கு இவங்க அடிமைகளாவே இருக்கணும். இந்த ஜனங்கள் மேல தேவனுக்கு நல்ல ஒரு திட்டம் இல்ல, நல்ல அபிப்பிராயம் இல்ல. இதெல்லாம் என்னன்னா அந்த ஒரு ஃபால்ஸ் வியூ, அந்த ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல். சில சமயங்கள்ல அந்த ஸ்பிரிட் மனுஷங்களுக்குள்ள நடக்குது, என்னுடைய ஜனங்களுக்கு நடக்குது. இந்த சேட்டனுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் எப்படி தெரியுங்களா? நம்ம உணர்ந்துருப்போம். சில நல்ல விஷயங்களை நாம தப்பா இருக்கிறனால ராங்கா பார்த்துருப்போம். அது அனுபவம் இருக்கு இல்லைங்களா? சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான், நல்ல காரியங்கள் தான், ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவி மோசமான ஆவியா இருக்கனால நம்ம அதை எப்படி வியூ பண்ணிட்டு இருப்போம்? நம்ம ஏங்கல்ல எடுத்துட்டு இருப்போம், ஓ இது அப்படி, இது அப்படி, இது இப்படி. ஏன்னா இங்க அசுத்தம் இருக்குது. அப்ப இங்க அசுத்தம் இருக்கும்போது பாக்குறதெல்லாம் எப்படித்தான் இருக்குது? அங்க அசுத்தம். சோ அது மாதிரி தான் சேட்டனுக்குள்ள எப்ப இந்த அசுத்தமான ஒரு சிந்தை வந்துடுச்சோ, அதுக்கப்புறம் அவர் தேவன் பார்த்தது, தேவனுடைய திட்டத்தை பார்த்தது எல்லாம் அவருக்கு அசுத்தமாவே அங்க தெரிஞ்சிச்சு. அப்ப தேவன் மனுஷங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னு பிரியப்படுறார். அதனால்தான் இந்த மாதிரி எல்லாம் அவர் செய்துட்டார். இந்த மாதிரி தன்னுடைய கருத்துக்களை தானே நியாயப்படுத்தி கொண்டு இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கும் போது தேவன் ஆதாமியா வாழ்க்கிட்ட சொல்ற, நீங்க இந்த மரத்தின் கனியா புசிக்க வேண்டாம், புசிச்சா நீங்க சாகவே சாவீங்க. இப்படி சொல்லும் போது இது கூட அவருக்கு என்ன எப்படி தோணிருக்குன்னா, இது தேவையில்லாம இவர் கட்டளை போறார். ஏன்னா இந்த மாதிரி கட்டளை தேவன் யாருக்கு போடவே இல்லை, தேவ தூதர்களுக்கு யாருக்குமே இந்த கட்டளை போடல. ஏன் இந்த மனுஷங்கிட்ட தேவன் இந்த ஸ்பெஷல்லா டீல் பண்றது எல்லாமே இவர் ஒரு தேவையில்லாத கண்ணோட்டத்தில் தான் பாக்குறோம். ஏன் அவங்கள நம்மளை விட சிறியவங்களா படைக்கணும்? ஏன் அவங்கள பூமியில மாத்திரம் வைக்கணும்? ஏன் அவங்கள அந்த மரத்தினுடைய கனி எல்லா பழம் சாப்பிடுறாங்க, அந்த பழம் சாப்பிட்டா என்ன? ஏன் இவர் இப்படி சொல்றார்? இது எல்லாமே புதுசு. யாருக்கு? தூதர்களுக்கு புதுசு, சாத்தானுக்கு புதுசு. ஆனா நம்ம என்ன விசுவாசிக்கணும்னா, தேவன் எது செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஞானம் இருக்கும் அதுக்கு பின்னாடி. பட் இந்த நம்பிக்கையை தான் சேட்டனுக்கு அங்க போயிட்டு இது எல்லாமே ஒரு வினோதமான குதர்க்கமாகவே அங்கப்பா. சோ இந்த மாதிரி தேவையில்லாத கட்டளை போட்டு உங்களை வந்து தன் கட்டுக்குள்ள வைக்க நினைக்கிறார். சோ இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உருவானதுக்கு அப்புறம் இந்த எண்ணங்களோட தான் போய் அங்க ஏவாள் கிட்ட அவரு அங்க சஜஷன் பேசிருக்கிறதாக அங்க நமக்கு பார்க்கிறோம். பொதுவா நம்ம ஏவாள் சாத்தான் வஞ்சித்தது நம்ம ஒரு விளையாட்டு போல ரொம்ப குஷியா நம்ம பார்ப்போம். ஆனா பிரதர் ரொம்ப சீரியஸா பேசுறாரு. சேட்டன் எல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணு போல, ரொம்ப சீரியஸான தாட்ல போய் பேசிருக்கிறாரு அங்க. அதாவது சீரியஸ்னா தான் முன் வைச்சிட்ட கருத்துக்களை ஏனோ தானோன்னு வைக்கல, அந்த கருத்துக்கள் மேல முழு நம்பிக்கை வச்சு பேசினார். அதாவது அவர் 100% நம்பினார், இது தேவன் பொய்யத்தா சொல்றார், தேவன் தேவையில்லாம சொல்றார், அதுல ஒரு நியாயம் இல்ல, நீதி இல்ல, நீங்க செய்யாதீங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, தைரியமா கான்பிடென்டா போய் பேசுறாரு. அவருடைய பாயிண்ட்ஸ் மேல அவருக்கு 100% அங்க நம்பிக்கை இருந்தது. அப்ப கேக்குறாரு ஏவாள் கிட்ட, என்னமா தேவன் ஏதாவது சாப்பிட வேணாம்னு சொன்னாரா? கேக்குறாரு இல்லைங்களா? ஆமா அப்படின்ன உடனே என்ன சொன்னார் போது அவங்க ஏவாள் என்ன சொல்லிருக்கோம், நாங்க சாப்பிட்டேன்னாயிருவோம். சாட்டன் சொல்லியிருக்கிறார் அவன் பாயிண்ட், எனக்கு தெரிஞ்சு நான் பேசுறேன், தேவன் சிருஷ்டியில இதுவரைக்கும் ஒண்ணு கூட செத்தது இல்லை. அப்படி இருக்கும் போது என்னமா உங்ககிட்ட மாத்திரம் சாவாங்கன்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு அவர் சிருஷ்டித்த எதுவுமே சாகல. ஒருவேளை உங்ககிட்ட அப்படி சொல்லியிருந்தா அது பொய்யாதான் இருக்கும், நீங்க சாகவே சாவதில்லை. ஆனா இது உண்மை. என்னன்னா சேட்டன் அது வரைக்கும் டெத் பார்த்ததே இல்ல. சேட்டனுக்கு டெத் என்னன்னு தெரியாது. ஏவனுடைய சிருஷ்டி இப்ப மரணம்னா என்னன்னு சாத்தானு கூட தெரியாது. அது வரைக்கும் ஒரு மரணம் இல்ல. ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு அப்படி. எனக்கு தெரிஞ்சு தேவன் சிருஷ்டித்துல ஒண்ணு செத்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க மாத்திர சாவீங்கன்னு எப்படி அவர் சொல்லலாம்? அவர் பொய்த்தான் சொல்லிடுக்கிறார். நீங்க இது சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே நீங்க நல்லா தேவன் போல ஆவீங்க. நீங்க அப்படி ஆகக்கூடாதுங்கிறது தான் அவருடைய விருப்பம். அதனாலதான் உங்களுக்கு ஒரு சின்ன பூமி மாத்திரம், உங்களை மாம்சத்துல மாத்திரம் வச்சு தேவன் அங்க வச்சு. இப்படித்தான் அவர் அந்த வஞ்சனைக்கான விஷயத்த அங்க மனுக்குளத்தின் மேல அவர் திணிச்சு. சோ நம்ம பாக்குறோம் ஏவாள் கூட அதுக்கு அப்படியே முழுசும் அந்த பாய்சனுக்கு அவங்க தங்களை ஒப்பு கொடுக்கறாங்க. சோ அது வரைக்கும் தேவனுக்கு ரொம்ப நன்றியா, தேவனுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்துட்டு ஏவாளுக்கு இந்த சுயநலம் என்ன வந்துச்சு. சோ நமக்கு நிறைய ஞானம் வந்துடும், நாம கூட தேவன் போல் ஆகலாம். இந்த விஷயத்தை தவிர்க்கிறது தான் தேவன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். அதாவது அது வரைக்கும் தேவன் தான் அவங்களுக்கு நண்பன் எல்லாமே. ஆனா இப்போ புது நண்பன் ஒருத்தர் கிடைச்சிருக்கிறாரு பாருங்க. சேரன் இப்படி தேவனை வேற மாதிரி காமிச்ச உடனே ஏவாளுடைய மனசு கூட அங்க மாறு பாரு. அவர் நம்ம அவர் போல வர்றது அவர் விரும்பல, ஆனா இவர் விரும்புறார். பாருங்களா, பாருங்க அப்படி கம்பேர் பண்றாங்க ஏவாள். இவங்க எவ்வளவு நியாயமா பேசுறாங்க, இந்த லூசிஃபர் எவ்வளவு நம்ம நியாயமா பேசுறாங்க, நாம அவர் போல ஆகும்னு இவர் நினைச்சு பேசுறாரு. நாம இவங்கள் போல் சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறாங்க. தேவன் ஏன் அப்படி நினைக்கல, தப்பு பாரு, அப்ப நாம இதை சாப்பிட்டா நல்லதான் போகுது, இப்படித்தான் அவங்க மைண்ட் கூட அவங்க டெம்ப்டா. சோ அப்ப அவங்க கூட அந்த டெம்டேஷனுக்குள்ள அங்க விழுந்து அவங்க வஞ்சிக்கப்படுவதை நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள. அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். பட் அந்த டிவைன் பிளான்ல அந்த சகல விஷயங்களும் எப்படி கரெக்டா நடந்திருக்குது, அத வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் எதுவும் இல்லாம அது இருக்கிற பிரகாரமே சொல்ற அந்த விதம், அது ரொம்ப அருமையா இருக்குது காரியங்கள் நம்ம அங்க புரிஞ்சு கொள்வதற்கு. சோ அப்போ நமக்கு நல்லா தெரியும் இந்த விஷயம் எல்லாம் செய்யும் போதே தேவனுக்கு விரோதியாக சாத்தான் இருந்துட்டார். அது மாத்திரமில்ல, அவருடைய முழு எண்ணமும் மனுக்குலத்தை தன் பக்கத்துல அவர் அங்க தன் கட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறது மாத்திரமே அவருக்கு அங்க இருந்துச்சு. சோ அப்போ ஏவால் வஞ்சிக்கப்பட்டாங்க, பட் ஆதான் வஞ்சிக்கப்படல அது நமக்கு நல்லா தெரியும். சோ அவரு தன் மனைவியை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தான் அவர் அந்த பழத்தை வாங்கி அங்க புசிக்கிறது கூட அங்க நமக்கு பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த விதமா சாத்தான் தேவனுக்கு விரோதமா முதல் ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த முதல் போய் நீங்க சாகவே சாவதில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம பாக்குறோம் அவர் எடுத்து வச்ச அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இந்த ஒரு பொய்ய நிரூபிக்கணும். ஆனா என்ன பிரதர் சொல்றாருன்னா, சரி உண்மையிலே மனுஷன் சாவாங்கன்னு நினைச்சு பாக்கல அவர். சோ இவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஆதாம் ஏவாள் விழுந்து போனதுக்கு அப்புறம் அவங்கள தேவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டினது, அதுக்கப்புறம் இவங்க கொஞ்ச நாள்ல மறிச்சது, இதெல்லாம் சேட்டனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். தன்னுடைய அருமையான பிளான் கொலாப்ஸ் ஆனவர் உணர்ந்தார், ரொம்ப ஷாக் ஆயிட்டார் அவர். ஆனா ஷாக் ஆயிட்ட அவர் என்ன என்ன நினைச்சிட்டாருனா, தான் சொன்ன விஷயத்த எப்படியாவது நிரூபிச்சு அந்த திட்டத்தை அப்படியே நிறைவேற்றணும் தான் வச்சார். அந்த திட்டத்தை உடனே அவர் கைவிடணுட்டாங்க முன் வரல, பரவாயில்ல செத்துட்டாங்களா பரவாயில்ல அவங்கள சாகலங்கிறத நான் நிரூபிக்கிறேன், அவங்க சாகிறதே இல்லைன்னு நான் சொன்னேன் செத்துட்டாங்க, அதனால இந்த பிளான் கைவிடுற மாதிரி இல்ல, ஏன்னா இந்த பிளான்ல இவரு தான் தேவன் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ அந்த பிளான் அவர் கைவிடல, அந்த முயற்சி அவர் கைவிடல. அவர் என்ன பண்றாரு, சரி செத்துட்டாங்களா ஆனா அவங்க சாகவே இல்லைங்கிறத இவங்க சந்ததியை நம்பருக்கு நான் முயற்சி பண்றேன். ரொம்ப ஆச்சரியம் பிரதர், என்னன்னா அன்னில இருந்து இன்ன வரைக்கும் சேட்டனுடைய ஒரே மெயின் விஷயம் அதுதான், அந்த பொய் நம்ப வைக்கணும். அவர் முழு பிரயாசம் பண்றாரு அந்த ஏரியன்ல சொல்லிட்டு முதல் போய் நிரூபிக்க, இன்ன வரைக்கும் அந்த திட்டத்தின் கீழ அவர் ரொம்ப பிஸி, அவர் கவனம் முழுக்க இந்த மனுக்குலம் எல்லாம் அவர் சொன்னதைத்தான் நம்பணும், அதுக்கு தான் அவர் முழு பிரயாசம் பண்றார். விழுந்து போன தூதர்கள் எல்லாம் அதற்கு முழு சப்போர்ட், அவங்க கூட நைட்டு பகலா இந்த தவறான போதனைய நிரூபிக்கிறதுக்கு நிறைய வேலை செய்யறாங்க, அது பின்னாடி பாக்கிறோம். சோ அப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதாவது இது நடந்துட்டாலும் இந்த பொய்ய வந்துட்டு அவர் நிரூபிக்கிறதுக்கு அங்க முழுக்க முழுக்க அங்க முயற்சி செய்யறது அங்க நம்ம பாக்குறோம். சோ சேட்டனுக்கு நல்லா தெரியும் பிரதர் ரசூல் அவங்க சொல்லும் போது, மரணம்னா என்ன அப்படிங்கிற அந்த விஷயம் சேட்டனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதே சமயத்துல இந்த மரணம் பாவம், பாவத்தினுடைய விளைவா இருக்கிற இந்த மரணம் புரியுதுங்களா, அந்த மரணத்திலிருந்து மீட்கலுக்கு கர்த்தர் இயேசு கொடுத்த அந்த ரேன்சம், அந்த ரேன்சமின் மூலம் மனுக்குலத்துக்கு கிடைக்க போற ரெஸ்டிடியூஷன், திரும்ப கொடுத்தல் ஆசீர்வாதம், இந்த விஷயங்களை எல்லாம் மனுக்குலம் உணர்ந்து கொண்டா சத்தியம் வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப சீக்கிரம் கிரியை செய்யுங்கிறது சாத்தான் நல்லா புரிஞ்சுட்டார். அவருடைய மைண்ட் இப்படித்தான் போகும், அவர் நல்லா தெரிஞ்சிருக்கிறார் பாவம் என்ன தெரிஞ்சிட்டார், அதனால வந்து மரணம் என்ன நல்லா தெரிஞ்சிட்டார். தெரியாம இல்லவே தெரிஞ்சிட்ட இன்னும் என்ன நல்லா தெரிஞ்சிட்டான்னா, இந்த பாவம் அதனுடைய விளைவாகிய மரணம், இதுல இருந்து மீட்டுக் கொள்றதுக்கு கர்த்தர் இயேசு கொடுத்திருக்கிற ஈடுபலி, அந்த ஈடுபலியின் மூலம் கிடைக்க போற அந்த ரெஸ்டிடியூஷன், இதையெல்லாமே மனுக்குலம் இருக்கிற பிரகாரம் புரிஞ்சிட்டாங்கன்னா டேஞ்சர். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிட்டு அவங்க சத்தியத்தை பார்த்தாங்கன்னு வைங்க, எதுக்குத்தான் அவங்க மனசு போகும், சத்தியத்துக்கு தான் போகும். இப்ப சேதன் என்ன உஷாராயிட்டாருன்னா, இவங்கள் பாவத்தை உணரக்கூடாது, மரணத்தை உணரக்கூடாது, ஈடுபடி உணரக்கூடாது, ரெஸ்டிடியூஷன் உணரக்கூடாது. சோ அவருடைய இப்ப முழு முயற்சியும் என்னன்னா இவதையெல்லாம் பொய்யாக்குறது. சோ அவருக்கு நல்லாவும் தெரியும் சத்தியம் எங்கெல்லாம் போதோ, சத்தியாவது எங்கெல்லாம் போதோ, இந்த வெளிச்சத்திலிருந்து இந்த இருள்ல இருந்து அவங்க என்ன பண்ணிடுவோம், சத்தியம் அவங்கள விடுதலை ஆக்கிடுவோங்கிறது அவங்க தெரியும். சத்தியத்துடைய பவர் கூட அவர் அங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறார். சோ அந்த நாள் இருந்துட்டு இவருடைய முழு பிரயாசம் என்ன ஆயிருக்குது பாருங்க போது, இதை வந்துட்டு அவர் பொய்யாக்குறதுலயே தான் அவருடைய முயற்சிகள் அங்க இருக்கிறதாக அங்க பார்க்கிறோம். சோ அப்போ சாகவே சாவதில்லை, சோ நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய எல்லா உபதேசங்களும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொய்ய பேஸ் பண்ணித்தான் அங்க இருக்கும். சோ அதை அருமையா நம்ம பின்னாடி நம்ம அங்க பாக்குறோம். சோ அப்போ சேத்தன் பார்க்கும் போதே சகோதர சகோதரிகளே நமக்கு அந்த முக்கியமான விரோதியா பிரதானமான எதிராளியா அங்க இருக்கிறத நாம அங்க பாக்குறோம். பட் அவருடைய விஷயங்கள் இப்படித்தான் அங்க ஆரம்பிச்சு அங்க வருது. கண்டிப்பா நீங்க பர்சனலா ஸ்டடி பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட்ஸ் அங்க பிரதர் நமக்கு அங்க பேசுவதை நம்ம பார்க்கணும். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் சாத்தான் தனியா மாத்திரம் இல்ல, நம்முடைய அந்த விரோதி சாத்தானே தனியா கூட இல்ல. சோ அவர் சொல்றாரு சேட்டன்ஸ் அசோசியேட் இன் ஈவன், இந்த தீமை செய்யற விஷயத்துல சாத்தான் கூட யார் யார் இருக்கிறாங்கன்னா லீகியன்ஸ் அண்ட் டேமன்ஸ், அந்த விழுந்து போன தூதர்கள், அந்த அசுத்த ஆவிகள். சோ இவங்க எல்லாமே சாத்தான் கூட இருக்கிறாங்க. இவங்கள் பத்தி கூட நாம அங்க தெரிஞ்சுக்க வேண்டும் என்று அங்க சொல்றார். சோ அப்போ இந்த விழுந்து போன தூதர்கள் பத்தி பேசும்போது கூட பிரதர் ரசல் சொல்ற விஷயம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தபடி சாத்தான் சாத்தானா உருவாகும் போது அவர் கூட எந்த தூதர்களுமே அங்க இல்ல. சோ அது வரைக்கும் நல்ல தூதர்கள்லாம் பரிசுத்த தூதர்களாத்தான் அங்க இருந்தாங்க. சோ இந்த தூதர்கள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அவங்க மண் குலத்தை தேவன் சிருஷ்டிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே போல அந்த மனுக்களை விழுந்த போது ரொம்பவும் கூட வருத்தப்பட்டுட்டு சிலரு முன் வந்து தேவன் கிட்ட பர்மிஷன் கேட்டோம். நாங்க போய் நாங்க அந்த அந்த எங்களுடைய அந்த சின்ன சகோதரர்கள் நாங்க என்ன பண்றோம் திருத்துறோம். சோ தேவனுக்கு தெரியும் இவங்கனால இயலாதுன்னு, ஆனா தேவன் பெர்மிட் பண்ணிட்டார், சரி நீங்க போங்க. காரணம்லாம் நமக்கு தெரியும். அவங்களுக்கும் கூட ஒரு அனுபவம் வேணும், தங்க நாள் முடியாது தேவன் மாத்திரம் தான் முடியணும். சோ அது தூதர்களுக்கு ஒரு லெசன். சோ சிலர் அனுமதிக்கிறா, அப்படி வந்தவங்க நமக்கு தெரியும் இந்த பூமியில இந்த அவங்க பூமியில இருக்கிற மனுஷங்களோட கலந்துட்டு அவங்க ஒரு தேவனுக்கு விரோதமா ஆகி அவங்களும் நிறைய பேர் விழுந்து போனாங்க அந்த தூதர்கள். சோ அவங்க விழுந்து போனவங்க தான் யாரு கூட வராங்க பார்க்கிறோம், பின்னால சேட்டனை தங்களுக்கு தலைவனாக ஏற்றுக்கொண்டு அங்க செயல்படுறாங்க. சோ இந்த விழுந்து போன தூதர்கள் பத்திட்டு நம்ம அங்க வசனத்துல பேதுரமும் யூதாவும் அங்க இருந்தாங்க. சோ அவங்கள தேவன் தப்ப விடாமல் என்ன பண்ணிருக்கிறார், அந்தகார சங்கிலியில அடைச்சு நியாய தீர்ப்பின் நாளுக்காக அவங்களை வைத்திருக்கிறார். சோ அப்ப இந்த விழுந்து போன தூதர்கள் பத்தி நம்ம நிறைய படிக்கணும் பிரதர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறார். ரீப்ரன்ஸ் இருக்கிறவங்க நீங்க வாசிச்சு பார்க்கலாம். ஸ்பிரிட்டிசம் அந்த டாபிக் கிட்டத்தட்ட 5 இடத்துல 4 இடத்துல அவர் பேசிருக்கிறார். ஸ்பிரிட்டிசம் அந்த டாபிக், இந்த ஆவி உலகம், சாதாரண உலகம் இல்ல, இன்னைக்கு இந்த உண்ட மாம்சமான உலகத்தை புல் கண்ட்ரோல்ல யார்த்தா வச்சிருக்கிறாங்கன்னா இந்த ஆவி உலகம். இந்த ஆவி உலகத்துக்கு தலைவர் தான் சேட்டன். அந்த ஆவி உலகத்துல இருக்கிற முக்கியமானவங்க யாருன்னா இந்த கொல்லாத ஆவிகள், அந்த சேனைகள், இந்த அசுத்த ஆவிகள், விழுந்து போன தூதர்கள். சோ இவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த சகலமும் நடந்துட்டு இருக்கு, இந்த பூமியில இருக்கிற தீமைகள். சோ அப்போ இவங்களை இவங்க பாவம் செஞ்ச உடனே இந்த தூதர்களை தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, ரொம்ப சிம்பிளா பரிசுத்தமா இருந்த தூதர்கள் கிட்ட இருந்து இவங்களை என்ன பண்ணிட்டார், பிரிச்சு வச்சுட்டார். அவருக்கு அவர் கொடுத்த ஒரே தண்டனை அதுதான், பிரிச்சுட்டார். நீங்க இனிமேல் என்னுடைய பரிசு எனக்கு கீழ்பட்டு இருக்கிற பரிசுத்தமான தூதர்களோட நீங்க இருக்க வேண்டாம், நீங்க செப்பரேட் ஆயிடும். அப்புறம் நமக்கு நல்லா தெரியும் அவங்க கிட்ட இருந்து முக்கியமான சில அதிகாரங்களை எடுத்துட்டார். என்ன அதிகாரம் எடுத்துட்டார், அவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. அப்புறம் கரெக்ட், மாம்சத்தை எடுக்க முடியாது, ஏன்னா அவங்க பூமிக்கு வரணும்னா என்ன சரீரத்தில் தான் வரணும், மாம்சத்துல வரணும். சோ அந்த மாம்சத்தை எடுக்கிற அந்த அதிகாரத்தையும் அவர் எடுத்தார், டூ அத்தாரிட்டிஸ் அவர் எடுத்தார், டூ பவர்ஸ் அவங்க இருந்து எடுத்தார். நீங்க என்னுடைய வாசலத்துக்கு வர முடியாது, நீங்க அதுக்கு பரிசுத்தமா இல்ல, அந்த அதிகாரம் எடுத்துட்டார். நீங்க நினைச்சா இவன் என்ன பண்ண முடியாது, பூமிக்கும் போக முடியாது, நீங்க ரொம்ப அசுத்தமா இருக்கிறீங்க, நீங்க பூமியில போய் இன்னும் அநியாயம் பண்ணிடக்கூடாது. அந்த அதிகாரம் கூட அவர் எடுத்துட்டு அவங்க சும்மா செப்பரேட் பண்ணி விட்டார், அவ்வளவுதான். பிரதர் ரசல் சொல்றாரு, இப்ப இவங்க நல்லா பாருங்க, மத்த வல்லமேல இவங்களுக்கு அப்படியே இருக்குது, தூதர்களுக்கு மற்ற என்னென்ன வல்லமை எல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படியே. அப்ப பாருங்க, அவ்வளோ வல்லமையில் இருக்கிறவங்க வேலையே இல்லாம சும்மா இருந்தா எப்படி இருக்கும், அந்த அந்த தாட் நினைச்சு. ஏன்னா மனுஷன் இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அண்ட் ஐடியல் மைண்ட் இஸ் தி டெவில்ஸ் வொர்க் ஷாப் சொல்லுவாங்க. அதாவது வேலையே இல்லாத ஒருத்தனுடைய இருதயம் யாருடைய வொர்க் ஷாப், சாத்தானுடைய வொர்க் ஷாப். ஒரு ஒருத்தனுடைய மனுஷனுக்கு அவனுக்கு வேலை இல்லைன்னா அவன் இதயத்துல யார்த்தா வேலை செஞ்சுட்டு இருப்பான், சேட்டன் சொல்ற சாதாரண மனுஷன். அவன் மனுஷனுக்கு இருக்கிற திறமை, அவனுக்கு இருக்கிற ஞானம், அதை சரியான வகையில் அவன் செலுத்தல அப்படின்னா அதெல்லாம் தவறான வழியில அங்க உபயோகம். நினைச்சு பாருங்க, அப்ப தூதர்கள் எவ்வளவு வல்லமையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை. இப்ப இவங்களுக்கு இப்ப இவங்க மைண்ட் எப்படி எல்லாம் போகும். சோ அவங்க என்ன ஆயிட்டாங்க, சேட்டனுக்கு கீழே தங்களை உட்படுத்தி கொண்டான். அப்ப சேட்டனுடைய டைரக்ஷன்ஸ் என்னவோ, அவருடைய கட்டளைகள் என்னவோ, அதைய முழு அதிகாரத்தில் எடுத்துட்டு தங்கள் வல்லமையெல்லாம் அங்க செயல்படும். ஆனா இவங்க தான் நம்ம பாக்குறோம், இவங்களுக்கு தான் நம்ம நிறைய நம்ம சுற்றி இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களுடைய ஆட்கள். இந்த பொல்லாத ஆவிகள் இந்த பூமியில யார் மூலம் செயல்படுறாங்களோ அந்த மூலம், தமிழ் எனக்கு அந்த வார்த்தை தெரியல, இங்கிலீஷ்ல மீடியம்ஸ், மீடியம்ஸ் மீடியம்ஸ்னா உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? இப்ப மீடியான்னு சொல்லுவோம், வானொலி ஒரு மீடியா, டெலிவிஷன் ஒரு மீடியா, அப்படின்னா அவைகளின் மூலம் ஜனங்களை என்ன பண்ணலாம், தொடர்பு கொள்ளலாம். சோ மீடியாஸ் இதெல்லாம். சோ அது பாரு, இந்த இந்த சில ஜனங்கள் இருக்காங்க நம்ம மாம்சமான ஜனங்களுக்குள்ள, இவங்களுக்கு இவங்களுக்கு பேர் என்னன்னா சரியான பேர், இவங்க மீடியம். யாருக்கு மீடியம்? சாத்தானுக்கு மீடியம், விழுந்து போன தூதர்களுக்கு மீடியம். கண்டிப்பா சாத்தான் விழுந்து போன தூதர்களுடைய ராஜ்யம் தான் நடந்துட்டு இருக்கு. அவங்க இந்த பூமியில மனுஷங்களுக்கு மத்தியில தங்கள் கிரியைகள்லாம் செய்யறாங்க, செயல்பட்டு இருக்காங்க. எப்படி முடியும்? அவங்களுக்கு என்ன என்ன அதிகாரம் இல்ல, மாம்சத்துல வரக்கூடிய அதிகாரம் இல்ல, தேவன் எடுத்துட்டா. ஆனால் அவங்க ராஜ்யம் நடத்திட்டு இருக்காங்க இந்த மாம்சத்துக்கு மத்தியில், எப்படி? சோ அப்பதான் சொல்றாரு, அதனால தான் இந்த விழுந்து போன தூதர்கள் என்ன பண்றாங்க, தங்களுக்குன்னு ஒரு சொந்த சரீரம் இருக்கிறது இல்ல, இல்ல அவங்களுக்கு தேவன் கொடுக்க மாட்டேன்ட்டார், மாம்சமான சரீரம் அவங்க எடுக்க முடியாது. சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா, தாங்கள் இந்த மனுஷங்களுக்கு மத்தியில் வந்து செயல்படணும்னா மனுஷ சரீரம் வேணும். சோ அதுதான் அவங்க பாக்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு எந்த மனுஷனுடைய சரீரத்தை நாம யூஸ் பண்ணலாம் பார்த்துட்டு, அந்த சரீரத்துக்குள்ள இவங்க என்ன ஆயிடுறாங்க, பொசஸ் ஆகிறாங்க. இங்கிலீஷ்ல இந்த வார்த்தையை சொல்றோம், பொசஸ்ஸிங், ஈவில் ஸ்பிரிட்னுடைய பொசஷனுக்குள்ள போறோம். அதாவது நம்ம சும்மா சொல்றோம் இல்லைங்களா, பேய் பிடிச்சிருக்கு. ஏன் பேய் பிடிக்கணும்? அவங்களுக்கு அவங்களை பேய்க்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க இல்லைங்களா? பேய் ஏன் பிடிக்கணும், ஏன் அசுத்தாவை பிடிக்கணும்னு சொல்றோம் இல்லைங்களா, அவங்களுக்கு பிசாசு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் என்னன்னா, அவங்களுடைய பர்பஸ் நிறைய வேணும், அதுக்கு அவங்களுக்கு ஒரு மாம்சமான சரீரம் வேணும். சோ அந்த மாம்சமான சரீரம் அவங்க அவங்களுக்கு இல்ல சொந்தமா. சோ இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, மனுஷனுடைய சரீரத்தை அவங்க பயன்படுத்துறாங்க. சோ அப்போ இது வந்துட்டு அவங்க ரொம்ப ஞானமா செய்யறாங்க. சோ அப்படி செய்துட்டு அப்படி அப்படி இருந்தவங்க தான் யார் யார் அப்படின்னா, நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் இல்லைங்களா, சூனியக்காரர்கள், சூனியக்காரிகள் சரிங்களா, அஞ்சனக்காரர், அஞ்சனக்காரிகள். அதே சமயத்துல இன்னும் குறி சொல்றவங்க இல்ல, இன்னும் இன்னும் மோசம், மெஜிஷியன்ஸ், மந்திர மந்திர தந்திரங்கள் பேசுறவங்க, குடுகுடுப்பு பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஜனங்க, ஜோஷிக்காரங்க, இவங்க எல்லாம் யாருனால பொசஸ் ஆனவங்க, யாருடைய வல்லமையில் மாத்திரம் செயல்படுறவங்கன்னா, இந்த விழுந்து போன தூதர்கள் மூலம் மாத்திரம் செயல்படக்கூடியவங்க. இவங்கள் மூலமே இந்த விழுந்து போன தூதர்கள் எல்லா ஜனங்களையும் தங்கள் கட்டுக்குள்ள அங்க வைக்கிறாங்க. இவங்க யாருன்னா, இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க மனுஷங்க தான், ஆனா தங்களுடைய சுயாதீனத்தை பயன்படுத்திட்டு தங்களை யாருக்கு உட்படுத்தி கொண்டாங்க, இந்த அந்தகார சக்திகளுக்கு உட்படுத்தி கொண்டவர்கள். தாங்களாக முன் வந்து சேட்டன் கிட்ட ஒப்பு கொடுத்தவங்க, சரி நீங்க வந்து எங்களுக்குள்ள கிரியேட் செய்யுங்க. ஆனா அவங்க அதனுடைய விளைவு அவங்களுக்கே தெரியாது. ரசன் சொல்றாரு, இப்படிப்பட்டவங்களுடைய முடிவுல ரொம்ப கோரமான முடிவா தான் இருக்கும். என்னைக்கு இவங்க இந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ்னுடைய கண்ட்ரோல் இருந்து வெளியே வராங்களோ, அந்த ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ணாங்க, உண்டு இல்ல பண்ணிட்டோம். அது வரைக்கும் விசுவாசம் அந்த வரைக்கும் அம்னு இருக்கும், இல்லாட்டி அவங்கள அப்புறம் உண்டு இல்லைன்னு அங்க பண்ணு. சோ அப்போ இதுதான் நம்ம பாக்குறோம், இந்த இந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் தன்னுடைய சொந்த ஜனமா தேவன் தேர்ந்தெடுத்தார் பாருங்க, இஸ்ரேல் ஜனம். சோ இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள நிறைய பேரை தேவனுக்கு விரோதமா கிளம்புறதுக்கு நிறைய பேரை பிடிச்சதான். சோ அப்படி பிடிக்கும் போதுதான் தேவன் ஒரு கட்டளையே உருவாக்க, உங்களுக்குள்ள யார் யார் இருக்க கூடாது, யார் இருக்க கூடாது, நஞ்சனை பாக்குறவன், குறி சொல்றவன், புரியுதுங்களா, இவங்க எல்லாம் யாருமே உங்களுக்குள்ள இருக்க கூடாது. யாராவது இருந்தா அவன் என்ன பண்ணிடுங்க, நீங்க கொலை செஞ்சிடுங்க. ஏன் தேவன் அப்படி சொல்றாருன்னா, அவருக்கு நல்லா தெரியும் இந்த விழுந்து போன தூதர்கள் மனுஷங்களை இந்த மாதிரி பண்றாங்க. இந்த விழுந்து போன தூதர்கள் தான் இவங்க மூலம் அங்க செயல்படுறாங்க. இது அவருக்கு நல்லா தெரிஞ்சுதான் அந்த கட்டளை வந்துட்டு அங்க போட்டு அங்க பாக்கும். மனுஷனுடைய நிலை பார்க்கும் போது அவனுக்கு தேவன் சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். இவர் நினைச்சா தன்னை நீதிக்கு உட்பட்டு வச்சுக்கலாம், இல்லாட்டி அநீதிக்கு உட்பட்டு அங்க வச்சுக்கலாம், இல்லாட்டி ரெண்டுக்குமே இல்லை, நல்ல சக்திக்கும் நான் இணைய மாட்டேன், கெட்ட சக்திக்கும் இணைய மாட்டேன், நான் எனக்கு என்னுடைய சொந்த சக்தியிலேயே நிக்கிறேன் கூட மனுஷன் நிக்கலாம், தேவன் எதுவும் சொல்ல மாட்டான். ஆனா இந்த சொந்த சக்தியில நிக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே விழுந்து போன நிலையில இருக்கிறான். சோ இப்ப மனுஷனுடைய அந்த சிந்திக்கும் திறன் எல்லாம் ரொம்ப மழுங்கி போய் நிலைமையில இருக்கனால சுயமாக நிக்கிற வல்லமை இவங்களுக்கு அங்க இல்ல. சோ இந்த மாதிரி இருக்கிற மனுக்குலத்தை இந்த சாத்தான் விழுந்து போன தூதர்கள் சர்வே எடுக்கிறாங்க. சர்வே எடுத்து தாங்கள் யார நல்லா பயன்படுத்தலாம், ஒருத்தரை நாம பொசஸ் பண்ணோம்னா அந்த ஒருத்தர் மூலம் ஒரு 100,000 பேரையாவது பொசஸ் பண்ணணும். சோ இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி, அதாவது பாருங்களேன், இவங்க எல்லாம் நல்லா நல்ல திறமை உள்ளவங்களா தான் இருப்பாங்க. இப்ப சொல்லிட்ட ஆட்கள் எல்லாம் ஒன்னும் பேச்சு திறமை இருக்கும், இல்லாட்டி அறிவு திறன் இருக்கும் இல்லைங்களா, இவங்க பேசுற திறன்ல அப்படியே ஜனங்கள் எல்லாம் என்ன ஆயிடுவாங்க, அப்படியே சரண்டர் ஆயிடுவாங்க. சோ இந்த மாதிரி சில டேலண்டட் ஆள் பார்த்துட்டு அவர் இந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் அவங்களை தங்களுடைய மீடியம்ஸாக அங்க பயன்படுத்து. சோ அப்போ அவங்க மூலம் செத்தவங்க கிட்ட பேசுறது புரியுதுங்க, இதெல்லாம் நடக்குது பாருங்க இன்னைக்கு, இதெல்லாம் இதெல்லாமே சேட்டன் இவங்க மூலம் அங்க செய்திட்டு வரும். அப்போ இந்த டம்ளர் கமுத்தி வச்சுட்டு கணக்கு கையெல்லாம் மேல வச்சா போவோம் பாத்துருக்கீங்களா, எஸ் நோ வச்சுக்குவாங்க. சோ அப்போ நான் சின்ன வயசுல இருக்க எனக்கு அந்த ஒரு அனுபவம் தான் இருக்குது. சோ அப்போ கீழே ஒரு லேடி இருந்தாங்க, நம்ம குடியிருந்த வீட்டுக்கு கீழே ஒரு பாஸ்டர் வருவார் வெள்ளிக்கிழமை ஆனா, அவர் வந்து ஜெபம் பண்ணி அவருடைய தலைமையில தான் அது ஆரம்பிக்கும். அவர் வந்து ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சு போயிடுவாரு. அப்ப இந்த சகோதரி என்னென்னமோ பண்ணுவாங்க, அவங்களும் ப்ரே பண்ணிட்டு கையெல்லாம் வைப்பாங்க. டம்ளர் தானா நவரும் இங்க இருந்து எஸ்ங்கிறது காமிக்கு இல்லாட்டி நோ. இப்ப நான் போய் கேட்பேன், நான் இந்த வருஷம் பாஸ் ஆயிடுவேனா, அவங்க சொல்லுவாங்க, அவங்க கண் மூடிட்டு அப்படி இப்படி வைப்பாங்க. இப்படி வச்சோடனே இந்த டம்ளர் அப்படியே அந்த டம்ளருக்குள்ள ஒரு எரிஞ்சிட்டு இருக்க கேண்டில் இருக்கும். ஏன்னா என்ன பிரின்சிபல் நமக்கு தெரியல, ஆனா அது அப்படியே போகும். நான் பாஸ் ஆகுனா எஸ் காமிக்க உடனே சந்தோஷம் ஆகும், நான் போயிடுவேன். சார் சின்ன வயசுல நடக்கும் போது, ஆனா அப்ப நமக்கு ரொம்ப ஆச்சுன்னா ஒரு பாதிரியார் தான் வந்து ஆரம்பிச்சு வைப்பார். இன்னைக்குதான் தெரியுது இதெல்லாம் யாருனால அங்க செய்யறாங்க. சோ அப்போ இதெல்லாம் இன்னைக்கு இன்டர்நெட் லெவல் வரைக்கும் வளர்ந்துருக்கு. இன்டர்நெட்ல கூட இந்த அசுத்தாவிகளுடைய செயல்பாடு இருக்கு. நம்ம சகோதரர் ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு, பாம்பேயில் இருக்கிற சகோதரர், அவர் வேலை செய்யற ஆபீஸ்ல அவருடைய அவரு கூட இருக்கிற கொலீக்ஸ் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாம் இன்டர்நெட்ல இருக்கிற இந்த அசுத்தாவி கூட பேச்சு. சோ நிறைய கேள்வி கேட்டா அது பதில் சொல்லுது, இவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்லுது இன்டர்நெட்ல. நினைச்சு பாருங்க இன்னைக்கு எந்த லெவலுக்கு இவங்களுடைய நெட்ஒர்க்கு பெருசா இருக்கு பாருங்க. இவங்க கூட ஹை டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றாங்க. சோ அப்போ இவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க, அது பதில் சொல்லும். உடனே நம்ம பிரதரை கூப்பிட்டு நீங்களும் ஒரு கேள்வி கேளுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பிரதருக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இது ஃபாலன் ஏஞ்சல்ஸ், விழுந்து போன தூதர்கள். சோ அவரு ஒத்துக்கல, ஆனா அவங்க தொந்தரவு மேல தொந்தரவு பண்ணிருக்கிறாங்க. அப்ப நம்ம பிரதர் ரொம்ப ஞானமா ஒரு ஜபம் பண்ணிட்டு போயிருக்காரு. சரி தேவன் நிறுத்துங்க அப்படின்ட்டு போயிட்டு, அப்போ சரி ஒரு கேள்வி கேளுங்க, இவர் என்ன கேள்வி கேட்டா தெரியுங்களா, ரொம்ப ஞானமா கேள்வி கேட்டார், ஹூ இஸ் லூசிபர். அங்க பேசுறது அசுத்தாவிகள், அசுத்தாவிகள் இவர் என்ன கேள்வி கேட்டார், ரொம்ப ஞானமா, லூசிபர்ங்கிறது யார், அதுக்கு என்ன பதில் வந்து தெரியுங்களா, பதில் பாருங்க ரொம்ப ஆச்சரியம். என் மேல விசுவாசம் இல்லாதவங்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். பிரதர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. இவர் யாருங்கிறது அது புரிஞ்சுக்கிச்சு, அவர் யாருங்கிறது இவர் புரிஞ்சுக்கிட்டார். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற அந்த கன்வர்சேஷன் பேச்ச பார்த்து சுத்தி இருக்கவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. அது இவரை பத்தி நிறைய பிரதர்ஸ்க்கு எல்லாம், இவர் ஒரு ட்ரூத்ல இருக்கிற மனுஷன் கொஞ்சம் வித்தியாசமான, அதனால தான் இவரை கூப்பிட்டு எடுக்கிறாங்க ரொம்ப. ஆனா பிரதர் அதுக்கப்புறம் அந்த அனுபவத்தை போன் பண்ணி சொல்லும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆனா புது சிருஷ்டிகள் இது கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாது. இந்த அசுத்தாவிகள் கூட அங்க போய் நம்ம அங்க வைக்க கூடாது. ஆனா அது சில, ஏன்னா இது பிரதர் அப்படி செய்யல, பிரதர் வந்துட்டு அந்த ஒரு அவர் அருமையான சாட்சி எங்க கொடுத்திருக்காரு, ரொம்ப ஞானமா அவர் திணற வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த இதெல்லாம் இங்க எல்லாம் செயல்பட்டு இருக்கு சகோதர சகோதரி, இதெல்லாம் இந்த அசுத்தா ஆவிகள் தான். இன்னும் பிரதர் ரசல் பீரியட்ல இந்த ஸ்பிரிட்டிசம் சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு பிரதர் பிரதர் ரசல் கிட்ட கேள்வி கேட்கிறாரு, பிரதர் அவர் என்ன அவர் என்ன பண்ண, பிரதர் ரசல் கிட்ட அவர் நல்லா சப்ஜெக்ட் எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப குஷி ஆயிட்டு சத்தியமுக்குல வந்துட்டு இவர் யாருக்கு முத முதல்ல போய் கிளாஸ் எடுத்திருக்கிறாருன்னு விழுந்து போன தூதர்களுக்கு. இவருக்கு ஏற்கனவே இந்த அசுத்தாதிகள் இவருக்குள்ள செயல்பட்டு இருந்திருக்கு, இவர் ஒரு மீடியம் மாதிரி இருந்திருக்கிறார். சோ இவர் என்னன்னா சத்தியம் கேட்டுட்டு டச் ஆயிட்டு இவர் கிளாஸ் யாருக்கு எடுத்திருக்கிறாருன்னா டெய்லி இவரை மீட் பண்ண வர அசுத்தாவிற்கு இவர் கிளாஸ் எடுத்திருக்கிறார். ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமா தான் போயிடுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் கேட்டு எடுக்கிறாங்க அவங்க. ஆனா போக போக அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள இவர் வந்திருக்கிறார், இவரால மீள முடியல. சோ அப்புறம் லெட்டர் தான் இருந்தது, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி ஃபாதர் ஏஞ்சல்ஸ்க்கு தான் கிளாஸ் எடுப்பேன், இந்த மாதிரி ட்ரபிள்ல மாட்டிட்டேன் அப்படின்னா பிரதர் வந்து அவர் கடிஞ்சு கொண்டு எழுந்தார். இதை நீங்க பண்ணது தப்பு, நீங்க செய்யக்கூடாது, நமக்கு அவங்க யாருன்னு தெரியும் எவங்கன்னு தெரியும், ஒருவேளை நீங்க அவங்க கட்டுக்கோள முன்னாடி இருந்திருக்கலாம், ஆனா இப்ப ஆச்சரியமான ஒலிக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. சோ இதுல நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, அப்படி சொன்னா இந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும், பட் அவங்க மறுபடியும் தங்க கட்டுரோக்கள் தான் உங்களை கொண்டு வருவாங்க. நீங்க ப்ரேயர்ஃபுல்லா இருந்து இவங்களுடைய சக்திகளுக்குள்ள இருந்து வெளியே வந்துருங்க சரி, அவர் அட்வைஸ் பண்ணி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவரு அவங்க கட்டுக்குள்ள வந்துட்டு அங்க வெளியே வந்திருக்கிறாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும் போது இந்த விழுந்து போன தூதர்கள், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக், பேசினா பேசிட்டே இருக்கணும், நிறைய சம்பவம் அந்த ஸ்பிரிட்டிசம் அந்த டாபிக் இருக்கு, நீங்க போய் படிங்க வீட்டுல வாய்ப்பு இருந்துச்சுன்னா ரீஃபன்ஸ்ல. சோ அப்ப இதெல்லாம் எதை நிரூபிக்கிறது பார்க்கும் போது இந்த விழுந்து போன தூதர்கள் கூட சேட்டன் கூட அங்க இருக்கிறாங்க சகோதர சகோதரிகள. சோ இவங்க தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ரோட்ல எல்லாம் ரொம்ப தலைகரிச்சுட்டு எல்லாம் போயிட்டு இருப்பாங்க சிலர் பைத்தியக்காரங்க மாதிரி, இவங்களாம் யாருன்னா இந்த ஈவில் ஸ்பிரிட் ப்ரொசஸ் ஆயிருக்கிறாங்க. சோ கர்த்தர் இயேசுனுடைய நாட்கள்ல நிறைய பேர் நிறைய ஈவல் ஸ்பிரிட்ஸ் அவர் சுத்தி, சும்மா ஒருத்தருக்குள்ள அநேகம் பிசாஸ் அந்த ஒரு இடத்துல ஓடிச்சுனீங்களா, போச்சுனீங்க பண்ணிக்குள்ள எல்லாம் போச்சு பாருங்க, அத்தன் பாருங்க அத்தனை அசுத்தாதிகள் ஒருத்தர் மனுஷனுக்குள்ள அங்க. சோ இதெல்லாம் கர்த்தரை பார்த்தா அரண்டெடுத்தது. கர்த்தர் இயேசுவை பார்த்தா அரண்டுறாங்க, ஐயோ மனுஷகுமார் நீங்க ஏன் வந்துட்டீங்க கேக்குறாங்க. அதே மாதிரி அப்போஸ்தலனுடைய நாட்களையும் அப்போஸ்தலர்கள் எல்லாம் பார்த்துச்சுன்னா இந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ்க்கு வந்துட்டு பயங்கர கலக்கம் வந்து, இவங்க தேவனுடைய ஊழியக்காரர், இவங்க ஏன் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க, அந்த மாதிரி நினைக்கிறாங்க. சோ இந்த விழுந்து போன தூதர்கள் இதை இப்படி கிரியே செய்யறாங்க இந்த உலகத்துக்குள்ள. ஆனா கண்டிப்பா தேவனு பாருங்க, புதிய சிருஷ்டிகளுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம எந்த அளவுக்கு தேவன்கிட்ட வைராக்கியமா இருக்குமோ அந்த அளவுக்கு அவங்க நம்மளை பார்த்து அங்க பயப்படுவாங்க. இந்த அந்த அசுத்த ஆவிகள் நமக்கு அங்க பயப்படுத்த அங்க செய்யும் நம்ம அங்க பார்க்கும். அதே சமயத்துல எந்த அளவுக்கு புதிய சிருஷ்டிகள் தேவன் பக்கத்துல தேவன் பட்சமா இருக்கிறாங்க, தேவனுக்காக எந்த அளவுக்கு அங்க வைராக்கியமா இருப்பாங்க, அந்த அளவுக்கு இந்த மூணாவது எதிரி அவங்களுக்கு முன்னாடி டைரக்டா வந்து அங்க நிற்பான். சேட்டனுடைய அந்த தந்திரங்கள் நேரடியா முகமுகமா அங்க நடக்கும். ஆனா அது நம்மளுடைய இந்த விசுவாசம் லெவல் வச்சுதான் அந்த டெஸ்ட் அங்க வருது பார்ப்போம். சில சமயங்கள் நம்ம நம்ம மாம்சத்திலட்டு மே போராடி ஜெயிக்கிறக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும், இந்த உலகத்தின் பாரங்களை ஜெயிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அப்ப அதை கூட விட்டுடுறார் அவர், ரொம்ப அழுதிக்கிறது இல்ல. இவங்களை எல்லாம் ஒருவேளை நம்ம ஜெயிச்சு நம்ம வைராகியமா நிக்கும் போது அவர் கடைசி எஃபர்ட் என்ன பண்றாருன்னா தான் களத்துல இறங்குறார். முகம் முகமா ஒரு புது சிருஷ்டிக்கு அவர் அந்த இதெல்லாம் வைக்கிறார். இதெல்லாம் நம்ம சில சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாம் பேசும்போது பிரதர்ஸ்ல அருமையாங்க நமக்கு சொல்றது எல்லாம் நம்ம அங்க பாக்குறோம். சோ அப்போ புது சிருஷ்டிக்கு சேட்டன் மாத்திரம் இல்ல, சோ அவரு கூட இருக்கிற இந்த விழுந்து போன தூதர்கள் கூட ஒரு மிகப்பெரிய அந்த விரோதிகளாக அங்க இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாம் சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம்னா நம்ம அந்த சாத்தான் இவங்க எல்லாருக்கும் ஒரு பிரதிநிதியா அங்க இருக்கிறார். ஆனா இப்போ சகோதர சகோதரிகளே, சேட்டனும் சரி இந்த விழுந்து போன தூதர்களும் சரி முழுக்க முழுக்க எதுல பிஸியா இருக்கிறாங்கன்னா, நீங்கள் சாகவே சாவது இல்லை என்று சாத்தான் சொல்லிட்டு அந்த ஒரு பொய், அந்த பொய்ய வந்துட்டு மனுக்குளம் நம்பணும். அவங்க பாவத்தை நம்ப கூடாது, மரணத்தை நம்ப கூடாது, ஈடுபலிய நம்ப கூடாது, அதன் மூலம் வரக்கூடிய மீட்பு ரட்சிப்பு திட்டம் நம்ப கூடாது. இது எல்லாம் நம்பாம இருக்கணும்னா என்ன செய்யணுமோ அந்த வேலையில இவங்க எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. அருமையா சொல்றாரு, இந்த மாதிரி இந்த அசுத்தாவிகள் உலகம் முழுக்க இருக்கு. ஆனா உலகம் முழுக்க அநேக ஜனங்களை இவங்க ப்ரொசஸ் பண்ணிக்கிறாங்க, அநேக ஜனங்கள் மூலமா இவங்க ஜனங்களுக்கு மத்தியில கிரியே செய்யறாங்க. ஆனா இவங்க எல்லா இடத்துலயுமே இவங்க ஒரே ஒரு அடிப்படையா ஒரே ஒரு பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்றாங்க, ஒரே ஒரு கொள்கையை தான் ஃபாலோ பண்றாங்க. எந்த தேசத்துல இருந்தாலுமே இந்த அசுத்தாவிகள் என்னதான் பண்ணும் தெரியுங்களா, தங்களை பத்தி அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போது தங்களுடைய சொந்த பேர் சொல்ல மாட்டாங்க. அதாவது இந்த அசுத்தாவிகள் மனுஷங்க கிட்ட பேசும்போது நாங்கெல்லாம் நோவா நாட்கள்ல விழுந்து போன தூதர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் போன மாதிரி செத்து போன பாட்டி. இவங்க தங்களை எப்படித்தான் அங்க காமிச்சுக்குவாங்க அப்படின்னா, மறிச்சு போனவங்களுடைய பெயர்ல, மறிச்சு போனவங்களுடைய தோற்றத்துல தங்களை அப்படி ஒரு மறைமுகமா தான் அங்க கொண்டு வந்து வைப்பாங்க. அதன் மூலம் அவங்க என்னத்தான் நிரூபிக்க வராங்கன்னா, போன வாரம் மறிச்ச பாட்டி இன்னும் சாகல, எங்கேயோ இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. சோ இப்ப கனவுல வர்றது, காட்சி வர்றது, சில திடீர்னு போறது, இதெல்லாமே யாருடைய வேலைகள்லாம், இந்த விழுந்து போன இந்த தூதர்களுடைய வேலை. ஆனா இது எல்லாம் அவங்க எதற்கு பயன்படுத்துறாங்கன்னா, சேத்தனுடைய அந்த பொய், பொய் இல்ல அது உண்மைதான், நீங்க சாவறதே இல்ல, சாவறதே இல்ல, அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், இப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார், இது சொல்றதுக்கு இவங்க வந்துட்டாங்க. இதுதான் உலகம் முழுக்க கொண்டு சில இடங்கள்ல பிரதர் சொல்றாரு, நமக்கு தெரியல விஷயம், சைனால மாத்திரம் இருக்கிற பிசாசுகள் தங்களை அப்படியே சொல்றாங்க, நாங்க பிசாசுகள்னே சொல்றதுன்னு சொல்றாரு, தெரியல எனக்கு எந்த அளவுக்கு. ஆனா மற்ற இடங்கள் எல்லாம் தங்களை இப்படி மறைமுகமா வெளிப்படுத்துறவங்க அந்த தேசத்துல மாத்திரம் தங்களை அப்படி சொந்தமா பிசாசுகள் என்று சொல்லிக்கிறதா பிரதர் சொல்றாரு. சோ இருக்கலாம் கண்டிப்பா, அடுத்த நாள் தான் பிரதர் அங்க சொல்லிருக்கணும். ஆனா என்னன்னா இவங்க செயல்படுற விதம் என்ன, மற்ற இடங்கள் எல்லா இடத்துலயும் ஒரே ஒரு விதமா இருக்கு. சோ அப்போ அவர் சொல்றாரு, இப்படி அவங்க தோன்றுவதின் மூலம் அருமையா சொல்ற ஒரு 10 பாயிண்ட் சொல்றாரு. 10 பாயிண்ட்ஸ் அவங்க செய்யறாங்க பாருங்க. அந்த 10 பாயிண்ட்ஸ் என்னன்னா, அதாவது விழுந்து போன தூதர்கள் இந்த மாதிரி மனிதர்கள் மூலமாக மனிதர்களை ஆக்கிரமிக்கும் பொழுது அவங்க என்ன நிரூபிக்கிறாங்கன்னா, அதன் மூலம் தே சப்போர்ட் தி ஒரிஜினல் லை ப்ரோமல்கேட்டட் பை சேட்டன் இன் ஈடன். அதாவது இதன் மூலம் அவங்க என்ன நிரூபிக்கிறாங்கன்னா, எதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா, ஏதேன்ல சாத்தான் நீங்க சாகவே சாவதில்லை என்ற அந்த பொய்ய இவங்க ஆதரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, த்ரூ திஸ் ஃபால்ஸ்ஹுட் தே ப்ரிஜுடைஸ் தி மைண்ட்ஸ் ஆஃப் மேன்கைண்ட் அகேன்ஸ்ட் தி காஸ்பல் அண்ட் ஆல் இட்ஸ் ப்ரொவிஷன்ஸ். சோ இந்த இது இதை ஆதரிக்கிறதின் மூலம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த சுவிசேஷத்தின் மூலம் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பற்றி ஜனங்களுக்கு ஒரு தவறான கருத்து வருவதற்கு அவங்க வழிவகுக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்த பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ளப்படுவதற்காக தேவன் அவங்களுக்கு ஏற்படுத்திருக்கிற அந்த அருமையான திட்டத்தை எல்லாம் அவங்க பொய்யாக்குறாங்க. ரொம்ப முக்கியமா ரேன்சம் தேவையே இல்லைங்க. ஏன்னா ஒரு மனுஷன் மரிக்கவே இல்லைன்னு இவங்க நிரூபிச்சா அப்ப என்னென்னலாம் ஆகும் தெரியுங்களா? அப்போ மனுஷன் என்ன செய்யவே இல்லை, பாவம் செய்யவே இல்லை. ஆனா ஏன்னா பாவத்தின் சம்பவம் தான் என்னது, ஆனா இவர் தான் மறிக்கிறதே இல்லையா. அப்ப மறிக்கிறது இல்லைன்னா இவர் என்ன செய்யல, பாவம் செய்யல, பாவம் செய்யல மறிக்கல. அப்போ அவருக்கு மீட்கும் பொருள் கொடுக்கணுமா? மீட்கும் கொடுக்கணுங்கிற அவசியம். அப்போ பாவத்துக்கும் மீட்கும் பொருளுக்கு இருக்கிற அந்த தொடர்பே இல்லாம பண்ணிடுறாங்க. மீட்கும் பொருள் இல்லைன்னு சொல்றாங்க. மறிக்கவே இல்லைன்னா அவங்களுக்கு ரிசரக்ஷன் அவசியமா? ரிசரக்ஷன் அவசியம் இல்லை. பாருங்க இதுதான் சேட்டன், இதுதான் நம்ம பாக்குறோம். புது சிருஷ்டிக்கு சேட்டன் எப்படி விரோதினா, ரொம்ப சின்ன விஷயம் இல்ல, அவர் நமக்கு விரோதின்னு சொல்லிட்டு போற விஷயம் இல்ல. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் வெளியே நடந்துட்டு இருக்கு. இந்த உலகம் முழுக்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பொய்ய வந்து நிலைநாட்டும், அந்த பொய்ய நிலைநாட்டுவதன் மூலம் பாவத்தை பத்தி ஜனங்கள் தெரிஞ்சுக்க மாட்டாங்க, மரணத்தை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டாங்க, மீட்பு பத்தி தெரிஞ்சுக்க மாட்டாங்க, உயிர்த்தெழுதல் பத்தி தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால அவங்க சத்தியத்துக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே எல்லா இடத்துலயுமே அங்க இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ இவங்க வந்துட்டு சாத்தானுடைய கண்ட்ரோல்குள்ளேயே இருப்பாங்க. இதுதான் சோ இந்த வகையில சாத்தானுடைய கட்டுக்குள் சகல ஜனங்களையும் கொண்டு வரக்கு தான் இந்த தூதர்கள் கூட, விழுந்து போன தூதர்கள் கூட முழுக்க முழுக்க அவருக்கு அங்க ஆதரவு தெரிவிச்சு அங்க வருவதை பார்ப்போம். அது மாத்திரமில்ல, கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் இந்த விழுந்து போன தூதர்கள் மாத்திரம் இல்லாட்டி கிறிஸ்டனமே செயல்படாது சொல்றாரு. பாருங்க இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில இருக்கக்கூடிய அத்தனை உபதேசங்களும் இதெல்லாம் யாருடைய உபதேசங்கள்னா இந்த விழுந்து போன தூதர்கள். பாருங்க இப்போ இவங்க சொன்ன உபதேசத்தினால தான் கிறிஸ்டியனிடமே இருக்குது சொல்லலாம். எப்படி பாருங்க இந்த கிறிஸ்டன் இப்ப ரோமன் கத்தோலிக் என்னெல்லாம் சொல்றாங்க, நிறைய சொல்றாங்க இல்லைங்களா. நரகம் முதல்ல ஆத்மா அழியறது இல்ல, அப்புறம் ஆத்மா அழியலைன்னா அப்ப அது எங்க போகணும், ஒண்ணு நரகத்துக்கு போகணும் இல்லாட்டி மோட்சம் இருக்கணும். இன்னொன்னு இருக்குது உத்தரிக்கும் ஸ்தலம். பாருங்க இதெல்லாம் எதை எதை பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த அந்த டாக்டரின்ஸ். நரகமே இல்ல, உத்தரிக்கும் ஸ்தலம் இல்ல, ஆனா இன்னைக்கு இது இருக்குது கிறிஸ்டனுக்குள்ள. இப்ப நரகம் சரிங்களா, உத்தரிக்கும் ஸ்தலம், இல்ல நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல போலாம். அப்போ மறிச்சு போனவங்கள்கிட்ட ஜபம், மறிச்சு போனவங்கள்கிட்ட ஜபம் ஏறெடுக்கிறாங்க. எப்படி எடுக்க முடியும், அவங்க மறிச்சு போனாலும் அவங்க என்ன ஆகல, இன்னும் மறிக்கல, அந்த தாட் இருக்கிறனால்தான் மறிச்சு போனவங்கள்கிட்ட ஜபம் சரிங்களா. மறிச்சு போனாலும் மறிக்கலங்கிறனால தான் அவங்களுக்காக இன்னொரு ஜபம், மறுத்தவங்களுக்காக ஜபம். சோ அவங்க எல்லாம் நரகத்துல இருந்து அவங்களை எங்க கூட்டிட்டு போயிடுங்க நீங்க உத்தரிக்கும் ஸ்தலமா என்னமோ ஆகமத்தம் பரலோகம், புரியுதுங்களா? அதாவது இந்த ஒரு ஒரு பொய் பேஸ் பண்ணி தான் அத்தனையும் இருக்கு. நீங்கள் சாகவே சாவதில்லை. சோ கிறிஸ்டியனிட்டுக்குள்ள அதை அப்படியே செயல்படுத்து பாருங்க. அப்ப மறிச்சு போயிட்டா அவங்க இன்னும் மறிக்கல. சோ அப்போ மறிக்காம ஒருவேளை அவங்க நரகத்தில் இருப்பாங்க, உத்தரிக்கும் ஸ்தலம். அப்ப நரகம் பத்தி உபதேசம் வருது, உத்தரிக்கும் ஸ்தலம் வருது. அப்ப நரகத்திலயும் உத்தரிக்கும் ஸ்தலம் இருக்கிறவங்கள நம்ம பரலோகத்துக்கு ப்ரமோட் பண்ணோம்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ மரித்தோருக்கு ஜெபிக்கிற ஒரு உபதேசம் அங்க வருது. அப்போ மறிக்காம இருக்கிறதுனால அவங்ககிட்ட என்ன பண்ணுங்க நீங்க, நமக்காக ஜெபம் பரிசுத்தவான்கள் மூலம் ஏறெடுக்கிறதுல. எப்படின்னா அவங்க மறிச்சிட்டாலும் அவங்க என்ன நம்புறாங்க, ஜனங்கள் இன்னும் அவங்க மறிக்கலங்கிற மாதிரி. சோ அப்ப என்னன்னா இந்த இந்த இயக்கம், இந்த அமைப்பு முழுக்க இந்த ஒரு பொய்யில தான் அங்க இயங்கிட்டு இருக்குது அங்க நம்ம பார்க்கும். சோ இதெல்லாமே சேட்டனுடைய அந்த தந்திரங்கள். சோ இதுதான் அங்க பிரதர் அங்க சொல்ல வர்றார். அப்ப சகோதர சகோதரிகளே சரி, நாம இன்னைக்கு இதோட நம்ம அங்க முடிப்போம். சோ இவ்வகையில பார்க்க அதான் ரொம்ப முக்கியமா சேட்டன் இந்த மனுக்குலத்தையே வஞ்சிக்கிறதுக்கு எடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம், அந்தி கிறிஸ்து அமைப்பு. சோ அந்த அமைப்பின் மூலம் கூட அவரு என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதைய மேக்சிமம் செஞ்சு முடிக்கிறார். சோ அவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னா அவருடைய மிகப்பெரிய ஒரு பிரயாசம் என்னன்னா இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு. சோ இந்த அமைப்பு கூட இதற்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமையான குணலட்சணையுமே அங்க பிரதிபலிக்கிறது எல்லாம் அங்க நம்ம பாக்குறோம். சோ இதெல்லாமே இந்த சாத்தான் மற்றும் அவனோடு செயல்படுகிற அந்த அசுத்த ஆவிகள் பற்றின அந்த காரியங்கள் பாருங்க, நமக்கு ஆச்சரியம். பாருங்க புதிய சிருஷ்டிக்கான விரோதிகள் என்ற தலைப்புல ரசல் பேசும் போது, இந்த சாப்டர் எழுதும் போது மாம்சத்தை பத்தி போன வாரம் டிஸ்கஸ் பண்ண பாருங்க, அவ்வளவுதான் எழுதியிருக்கிறார். உலகத்தை பத்தி போன வாரம் டிஸ்கஸ் பண்ண பாருங்க, அவ்வளவுதான் எழுதியிருக்கிறார். ஆனா சேட்டன் பத்தி தான் நீதி பாடம் முழுக்க எழுதியிருக்கிறார். யார் சேட்டன், யார் விழுந்து போன தூதர்கள், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன, அவங்க எப்படி புதிய சிருஷ்டிகளை வஞ்சிக்கிறாங்க, எப்படிப்பட்ட சோதனைகள் வரும், இவங்க கிட்ட நம்மளை காத்துக்கொள்ளணும்னா நாம என்ன செய்யணும் பாருங்க. இந்த 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 எதிரி எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தா அந்த தூதன் கூட இவ்வளவு விஷயங்கள் நமக்கு அங்க சொல்ல வேண்டியதான அவசியம். இந்த பாடம் முழுக்க மீதியில நம்ம யார பத்தி தான் பார்க்க போறோம்னா நம்முடைய எதிராளியாகிய அந்த பிசாசானவன் மற்றும் விழுந்து போன தூதர்கள். அப்போ இன்னைக்கு பார்த்த இந்த காரியங்கள் இதுவோடு நம்ம அங்க நிறைய வாழ்கட்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.